ஆம், அந்த எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இந்த வசனத்தினுடைய தலைப்பு தான் போட்டு இந்த வால்யத்தை, இந்த இந்த அதிகாரத்தை ரசில் அங்க ஆரம்பிக்கிறது நாம கவனிக்க வேண்டும். என்ன சொல்றார் அப்படின்னா, கேப்ஷன், எல்லா மனுஷருக்கும் முன்னால புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் யோக்கியமானதை செய்யணும். நாம செய்யறது யோக்கியமானதுன்னு சொல்லி எல்லா மனுஷரும் சொல்லணும். எல்லா மனுஷருடைய கருத்தும் நம்மளுடைய நடத்தைகள் பத்தி இவர் யோக்கியமானவர், யோக்கியமானதை பேசுகிறார், யோக்கியமானதை செய்கிறார் அப்படிங்கிற எண்ணம் அவங்க இருதயத்துல உருவம். சோ உங்களுடைய விசுவாச வீட்டாருக்கு முன்பாக மாத்திரம் சொல்லல, கிறிஸ்டியன்ஸ்க்கு முன்பாக மாத்திரம் சொல்லல, எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்யறதுக்கு நாடுங்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்யறது எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும், எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும், யார் பார்த்தாலும் அது யோக்கியமானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு நீங்க நாடுங்கள். சோ அப்ப இந்த வசனத்தை அடிப்படையா வச்சுட்டு நாம ஸ்டார்ட் பண்ணும் போது, இந்த ஒரு கட்டளை அல்லது இந்த ஒரு வேண்டுகோள் நம்முடைய பழைய மனுஷனுக்கு இல்ல, நம்முடைய புதிய மனுஷனுக்கே தேவன் இந்த ஒரு கற்பனை கொடுக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு புதிய சிருஷ்டியா இருக்கிறவர்களுக்கு சகலமும் மாற்றப்பட்டிருக்கும். அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள போயிருக்கும், மிகப்பெரிய ஒரு மாற்றுதலுக்குள்ள போயிருக்கும், மாறுதலுக்குள்ள. சோ அந்த மாறுதலை பெற்றவங்களுக்கு மாத்திரம் இந்த ஒரு வார்த்தை வந்து அங்க நமக்கு சொல்லப்படுகிறது பாக்குறோம். சகோதர சகோதரியில தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நாம புதிய சிருஷ்டிகளா இருந்துட்டாலும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம். நம்முடைய புதிய சிருஷ்டி இந்த பழைய மாம்ச சரீரத்துக்குள்ளாக இருந்து தான் செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சோ இந்த மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்துல தொடர்புடைய சில பொறுப்புகளும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார், அந்த பொறுப்புகளையும் நாம் நிறைவேற்றோம். உதாரணமா சொல்லிட்டோம்னா, இந்த மாம்சத்துல நமக்கு இருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்துல நமக்கு இருக்கிற கடமைகள் இருக்கு. மனைவினா அவங்களுக்குரிய கடமை, கணவன்னா அவங்களுக்குரிய கடமை, பெற்றோருக்குரிய கடமை, பிள்ளைகளுக்குரிய கடமை, இதெல்லாமே மாம்சத்துல அவங்க செயல்படும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள். அதுல எதுலையுமே அவங்க தவறக்கூடாது, அதையெல்லாம் அவங்க செய்து முடிக்கணும். அதுதான் கடந்த கிளாஸஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அப்போ இது சொந்த குடும்பத்தோடு மாத்திரம் நிக்கிறது இல்ல, சாதாரண உலக ஜனங்கள் மத்தியில் கூட அங்க வருது. நம்முடைய அண்டை வீட்டார் கூட அவங்க கிட்ட கூட நமக்கு சில கடமைகள் இருக்கு, நம்ம வேலை செய்யற இடத்துல கூட அவங்க கிட்ட நமக்கு சில கடமைகள் இருக்கு. அப்ப பொதுவா எல்லா ஜனங்கள்கிட்டயும் நாம் யார் யாருக்கிட்ட எல்லாம் தொடர்பு வைக்கிறோமோ அவங்ககிட்ட எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமை அங்க இருக்குது நம்ம பார்க்கணும். அப்போ புது சிருஷ்டி ஆன உடனே நாம் இந்த உலகத்துக்கு மறிச்சிடுறோம். அப்போ ஆவிக்குரிய சிந்தை மாத்திரம் தான் ஜீவித்திருக்குது என்று சொல்லும் போது, இந்த பாயிண்ட் நாம பொதுவா என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா, உடனே நமக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. பாருங்க, நாம மாம்சத்தின் படி இந்த உலகத்துக்கு மறிச்சிருந்தாலும் புது சிருஷ்டிகளா இருக்கிறதுனால மாம்சத்திற்குரிய இந்த கடமைகள் இன்னும் நமக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா தான் அங்க இருக்குது. சோ அந்த பாயிண்ட் நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இது வந்துட்டு ஏதோ இது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் காமிக்கலாம், ஓரளவுக்கு மாத்திரம் செஞ்சுட்டு மீதி செய்ய தேவையில்லை, ஏன்னா அது சாதாரண உலக சின்னங்கள் தானே, சாதாரண காரியங்கள் தானே, அப்படி விடுறது கிடையாது. புதிய சிருஷ்டிகளுக்கு இதுல இன்னும் அதிக பொறுப்பு அங்க இருக்கிறது கூட நம்ம அங்க கவனிக்கும். அப்போ நம்ம ஜென்ரலா பார்க்கும் போது, பொதுவா உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு கூட கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குண லட்சணம் என்னன்னா நீதி. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல, நம்ம மற்ற ஜனங்கள் கிட்ட பழகிற விஷயங்கள்ல, இவர்கள் எல்லாவற்றிலுமே சாதாரண மனுஷன் கூட நியாயமா நடந்துக்கணும்னு நாம் எதிர்பார்ப்போம். அதாவது நீதியா நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதாவது தேவனுடைய அந்த குணலட்சணம் நீதி கொஞ்சம் வெளிப்படணும்ட்டு நாம் எதிர்பார்ப்போம். சாதாரண மனுஷங்களுக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு புது புது சிருஷ்டிக்கு எப்படி இருக்கணும்னு நினைச்சுப்பாங்க இல்லைங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னன்னா சாதாரண மனுஷங்க கிட்ட புது சிருஷ்டிகள் நாம கூட என்ன எதிர்பார்ப்போம், அவங்க பேசினா நியாயமா பேசணும், அவங்க செய்யறது நீதியா இருக்கணும் எதிர்பார்க்கும் போது, அப்ப பரிசுத்தாவில பலப்படுத்தப்பட்டு தெளிந்த புத்தி உள்ள நாம் நம்ம கிட்ட தேவன் எந்த லெவலுக்கு அந்த நீதி எதிர்பார்ப்பார், நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடத்தையில, நம்முடைய செயல்பாடுகள்ல எந்த அளவுக்கு அந்த தெய்வீக குணலட்சணம் நீதி பிரதிபலிக்கணும், இன்னும் அதிகமா பிரதிபலிக்கணும். அப்ப சாதாரண மனுஷங்களே யோக்கியமானதை செய்யணும்ட்டு எதிர்பார்க்கும் பொழுது இப்ப புது சிஷ்டிகள் இன்னும் அதிகமா செய்யணும் எல்லா விஷயங்களும். அப்போ இந்த புதிய சிஷ்டிகளுக்கு அவங்க பெற்றெடுக்கிற பரிசுத்த ஆவியின் மூலம் இந்த பொறுப்புகள் அதிகமாகத்தான் ஆகுது, முக்கியமானதா தான் தோன்றதோ ஒழிய என்னைக்குமே கொஞ்சம் கூட குறைவாக அங்க காணப்படுறது இல்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமா தங்க இருதயத்துல வைக்கணும். எப்படி எல்லா மனுஷருக்கும் முன்னால யோக்கியமானதை செய்யணும், சரி யோக்கியமானதை செய்யணும் எந்தெந்த விஷயத்துல, சோ எந்தெந்த விஷயத்துலங்கிற கேள்விக்கு தான் இந்த ஒரு பாடத்துல நிறைய பகுதிகள் பிரதர் ரசூல் அங்க பேசிட்டு இருக்கிறார். கண்டிப்பா ஒரு வேளை கொடுக்கல் வாங்கல்ல எப்படி இருக்கும், இல்லாட்டி மற்ற காரியங்கள்ல எப்படி இருக்கும், இது எல்லாமே அங்க பிரதர் ரசூல் பேசுறார். அப்போ இன்னைக்கு நாம முக்கியமா ஒரு விஷயம் குறிச்சு நாம தியானிக்க போறோம். எல்லா மனுஷருக்கும் முன்னால யோக்கியமானதை செய்ய நாடுகிற புதிய சக்திகள் அவங்க இந்த பூமியில இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற ஏற்றத்தாழ்வுகள்ல, ஒருவேளை மற்றவங்க கிட்ட பணம் வாங்கலாம் கடனா, இல்லாட்டி பணம் கொடுக்கலாம் கடனா, சோ பணம் வாங்கிட்டாலும் எப்படி பணம் கொடுத்துட்டாலும் எப்படி, சோ அதுல நிறைய வகைகள் இருக்குது, வெவ்வேறு நிலைகள் இருக்கு. சோ கடன் வாங்கலாமா கடன் வாங்கக்கூடாதா, வாங்கலாம்னா எந்த ரீதி இல்ல சரிங்களா, வாங்கிட்டோம்னா என்ன பண்ணணும், அப்போ கடன் கொடுக்கலாமா வேண்டாமா, அப்போ கொடுத்துட்டா என்ன பண்ணணும், இல்ல கடன் கொடுத்துட்டு வட்டியோட வாங்கலாமா இல்லையா, அப்போ வட்டி வாங்கலாமா இல்லையா இல்லீங்களா. இப்ப இதுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெரிய கேள்வியா போட்டா நம்ம ஜெனரல் பதில் பிரதர் சொல்றபடி வட்டியும் வாங்கலாம், வட்டி வாங்கவும் கூடாது, கடன் வாங்கலாம், கடன் வாங்க கூடாது, கடன் கொடுக்கலாம், கடன் கொடுக்க கூடாது, இப்படி எல்லாம் ஆன்சருமே வருது. அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்குது. அப்ப பரிசு தாவியில நிரப்பப்பட்டிருக்கிற புதிய சிஷ்டிகள் தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க, நீதியை அவங்க பிரதிபலிக்கணும் எல்லா விஷயத்திலயுமே, அன்பு கூட பிரதிபலிக்கணும். அப்ப இவைகள் எல்லாத்தையும் அவங்க ஒருங்கிணைஞ்சு அவங்க செயல்படுத்தும் பொழுது இந்த மாதிரி வெவ்வேறு சூழ்நிலைகள்ல அவங்க எப்படி எல்லாம் நடக்கணும், இந்த விஷயங்கள்ல அவங்களுடைய கடமைகள் எப்படிப்பட்டதா இருக்கு, அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ ஆதார வசனமா நம்ம வசனம் படிக்கலாம், ரோமர் 13:8 படிக்கலாம். ஆமாம், கடைபிடிக்க மிக கஷ்டமான ஒரு காரியம் மத்தனம். ஆனா சகோதர சகோதரிகளே, புது சிஷ்டிகள் நம்ம என்னைக்குமே பார்த்துட்டு போறோம் இந்த 12 chapters கண்டிப்பா தேவன் சில வார்த்தைகள், சில வசனங்கள், சில அறிவுரைகள், சில ஆலோசனைகள் புதிய சிஷ்டிகளுக்கு என்று சொல்லி அந்த 7 தூதன் மூலம் தேவன் கொடுத்திருக்கும் போது நமக்கு பிராக்டிக்கலா செய்ய முடியுமாங்கிற கேள்வி வரலாம். ஆனா கண்டிப்பா இது செய்துதான் ஆகணும். ஒருவேளை இது வரைக்கும் இல்லைனாலும் கூட இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில இந்த காரியங்களை நாமும் நினைவில் வைக்கணும். அப்ப புதிய சிஷ்டிகளுக்கு சொல்லும் பொழுது நீங்க வந்து அன்புல மாத்திரம் வேற ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க, கடன் பட்டுருங்க, ஆனா வேற ஒன்றிலையுமே நீங்க கடன் பட வேண்டாம். சோ அதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். சோ இந்த வசனம் குறிச்சு பிரதர் ரசூல் அருமையா பேசும்போது எப்படி சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த வசனத்தை உலக ஜனங்கள் எல்லாரும் கடைபிடிச்சாங்கன்னா உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா கண்டிப்பா உலகத்தின் ஜனங்கள் இந்த வசனத்தின்படி கீழ்படிய போறாங்க, இந்த வசனத்தின்படி செயல்பட போறாங்க. ஆனா இப்ப இல்ல, எப்பனா 1000 வருடம் அரசாட்சியில இந்த நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு ஜீவியம் தான் உலக ஜனங்கள் ஜீவிப்பார்கள், எப்பனா 1000 வருடம் அரசாட்சியில். ஆனா இப்ப அவங்களுக்கு இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு அங்க போய் சேராது, அவங்களுக்குரியதா இல்ல. ஆனா இப்போ இந்த வசனம் யாருக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, புதிய சிஷ்டிகளாகிய நமக்கு. அன்பில மாத்திரம் கடன் பட்டவங்களா இருங்க, வேற ஒண்ணுலயுமே நீங்க கடன் படாம இருங்க என்கிற இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பிரயோஜனம் இல்ல, நமக்கு எச்சரிக்கை செய்கிற, நமக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனப்படுகிற, அதாவது நம்முடைய கான்சன்ட்ரேஷன் தேவன் கிட்ட செய்த பொருத்தனையா செய்தபடி தாமதியாமல் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த வசனம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏன்னா இன்றைய சூழ்நிலைகள்ல, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறைகள்ல, கடைசி காலம், பாதங்கங்கள், உபத்திரவ காலம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு, உலகம் முடிய போது எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மற்றவங்க கிட்ட உதவி வாங்காம வாழ்க்கை நடத்துறது. ஆனா வசனம் வசனம் தான், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான், அதுல உள்ள ஒரு பாதுகாப்பு வேற எங்கேயுமே எதுலயுமே அங்க இல்ல. இது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அன்பில் மாத்திரம் கடன்பட்டவர்களா இருங்க, வேற ஒன்றிலும் கடன்படாம அங்க இருங்க. சோ இது உலக ஜனங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில பொருந்தும், கண்டிப்பா செய்வாங்க. ஆனா இப்போ இது புதிய சிருஷ்டிகளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. அப்ப இது ஏதோ நமக்கு மாத்திரம் தேவன் கொடுக்கல. அப்ப நாம கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல யூத ஜனங்களுக்கு கூட இந்த ரீதியில ஒரு கட்டளைய தேவன் கொடுத்திருந்தார். எங்கேனா உபாகமத்துல 15:6 போதும் இல்லைங்களா? அப்போ நாங்க நான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறனால நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க, ஆனா நீங்க வாங்காம அங்க இருப்பீங்க. சோ அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட தேவன் இந்த ரீதியில ஒரு கட்டளை அங்க கொடுத்திருக்கிறது பாக்குறோம். சோ அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ரொம்ப விசேஷமா டைரக்டா அங்க அவர் சொல்றார். சோ அப்போ இந்த கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, இந்த கடன் வாங்குறது பத்தி சொல்லும் போது கண்டிப்பா ஒரே ஒரு விஷயத்துல நீங்க கடன் பட்டவங்களா இருக்கலாம். என்னன்னா, நீ எல்லார் இடத்துலயும் அன்பு செலுத்த வேணும், வேற எதுலயுமே அங்க இருக்க கூடாது. இதுதான் நமக்கு அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. சோ இது எப்படி நாம் செயல்படுத்துறது, இது சாத்தியமா இந்த நாட்கள்ல? நம்மனால சாத்தியமா? நாம் இருக்கக்கூடிய நிலைமையில இது சாத்தியமா? நம்ம வாங்குற வருமானத்துல இது சாத்தியமா? நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள்ல இது சாத்தியமா? நம்முடைய தேவைகள் மத்தியில இது சாத்தியமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அங்க வரலாம். ஆனா பதில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான். ஏன்னா அதுதான் பதில், ஏன்னா தேவன் கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு புதிய சிஷ்டி என்று சொல்லும் போது ஒரு வேலை, அவருக்கு ஒரு நாளுக்கு 100 ரூபாய் கூலி என்று சொன்னா, அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும்னா, அந்த 100 ரூபாய்க்கு மிஞ்சி அவருடைய செலவு போகக்கூடாது. வருமானம் என்னவோ அந்த வருமானத்துக்கு உள்ளேயே அவங்களுடைய செலவுகளை அவங்க தீர்மானிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்யணும். அப்போ தேவனே நமக்கு அநேக வழிகள்ல அவருடைய மேலான தீர்மானத்தின்படி நம்முடைய கைகளின் பிரயாசத்துல என்ன அனுமதிக்கிறாரோ, அந்த அனுமதிக்கப்பட்ட வருமானத்துக்குள்ள நம்முடைய அன்றாட ஜீவியம் என்ன சொல்லணும், அதற்குள்ளேயே முடிஞ்சிடணும். சோ அதற்கு உரிய ஒரு நடத்தைகள் நம்ம அங்க நம்முடைய திட்டங்கள் தீட்ட வேண்டியதாக இருக்குது. அதாவது சிம்பிளா பிராக்டிக்கலா சொன்னோம்னா, நம்ம வருமானத்துக்கு உட்பட்ட ஒரு பட்ஜெட் தான் ஒரு மாசமும் புதிய சிஷ்டிகள் அங்க போகணும். அந்த வருமானம் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, 50 ரூபா வருமானத்துக்கு 60 ரூபா பட்ஜெட் இல்ல, 50 ரூபா வருமானத்துக்கு 48 ரூபா இருக்கலாம், அதுதான் 50 ரூபா கூட இல்ல. நெக்ஸ்ட்ல பாயிண்ட்ல அவர் அங்க சொல்றார். சோ அப்போ வருமானத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இந்த ஒரு வசனத்தை நிறைவேற்றுவதற்கு முடியும். ஒருவேளை ரொம்ப கம்மியான வருமானமாக இருந்தாலும் கூட, அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கூட, சோ அந்த ஆவிக்குரிய ஆலோசனை என்னன்னா, அதாவது அவங்களுடைய வருமானத்துக்கு உள்ள அவங்களால என்ன திட்டம் பண்ண முடியுமோ அதை திட்டம் செய்துட்டு, ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம், ஆனா அந்த கஷ்டமான அந்த சூழ்நிலை தான் தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில தேவன் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு அங்க வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவனுடைய நேரடியான மேற்பார்வையின் கீழா கண்காணிக்கப்படுது அப்படிங்கிற அந்த மேலான நம்பிக்கை மேல விசுவாசம் வச்சவங்களா இருந்துட்டு, இந்த சூழ்நிலைகள் கூட ஏதோ ஒரு வகையில ஆசீர்வாதமா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலை ஏதாவது ஒரு விடுதலை என்று இருந்துச்சுன்னா, அந்த தேவனே அனுமதிக்கிற வரைக்கும் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தேவன் மேல நம்பிக்கையாக இருக்க புதிய சிருஷ்டிகள் வந்து அங்க கத்துக்கொள்ளணும். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு அறிவுரை. சோ நீங்க யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லும் போது இது எப்படி சாத்தியம் என்று கேட்டா, இந்த ஒரு சின்ன பதில் தான். ஆனா இந்த சின்ன பதில கடைபிடிக்கும் பொழுது அது கண்டிப்பா முடியும். ஒருவேளை வருமானம் கொஞ்சம் அதிகம் அப்படி சொல்லும் போது அவங்க கூட எப்படி செலவழிக்கலாம், 50 ரூபாய் செலவு, ஆனா வெறும் வருமானம் 55 ரூபாய் அப்படிங்கும் போது கூட அவரு ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரதர், எக்கானமி இஸ் அ பார்ட் ஆஃப் தி டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அதாவது சிக்கனம் அப்படி என்று சொல்லும் போது, அந்த சிக்கனம்ங்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் மிக முக்கியமான அம்சம். தேவனுடைய திட்டத்துல சிக்கனம் மிக முக்கியமான அம்சம். நினைச்சுப்பா, தேவன் கூட கரெக்ட் டைம் தான் எடுத்துக்கிறாரு, அதிகமா இல்ல. அவர் நினைச்சா எவ்வளவு டைம் எடுக்கலாம், ஆனா அவர் திட்டம் நிறைவேற்றுக்கு அவர் டைம் இருக்கிறதுனா கரெக்ட் சிக்கனம் தான். நமக்கு கிரேஸ் பீரியட் கூட ஒரு சிக்கனம் தான். சோ எல்லாமே தேவனுடைய திட்டத்துல கூட அந்த சிக்கனம் ரொம்ப முக்கியம். அது நம்ம கர்த்தராகிய இயேசு பூமியில அவர் பிரதிபலிக்கிறார். நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த அற்புதங்கள் செய்யும் பொழுது அந்த இரண்டு சமயங்கள்ல ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். அப்போ ஆகாரம் கொடுக்கும் போது மீதியாண்டவர் என்ன பண்ண சொல்றார், நீங்க மீதியாண்டு கூடையெல்லாம் எடுத்து வைங்க. அதுக்கு முன்னாடி அவைகள் இல்ல, தன்னுடைய வல்லமையினால அவர் கொண்டு வர முடிஞ்சது, இனிமேலும் கொண்டு வர முடியும். ஆனா அப்படிப்பட்டவர் என்ன சொல்றார், மீதியாண்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாடம் அங்க இருக்குது, சிக்கனம். அப்போ தேவனுடைய கிருபையில திட்டத்துல மிக முக்கியமான அம்சமாக இருக்குது. அப்போ ஒருவேளை உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமா இருக்கு உங்க செலவுக்கு மீறி, அப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனை, அங்க சகோதரர் சொல்லும் போது உங்களுக்கு ஒருவேளை 100 ரூபாய் வருமானம் என்று சொல்லிட்டா, உங்களுடைய பட்ஜெட் நீங்க பிளான் பண்ணும் போது நீங்க 100 ரூபாய்க்கு பட்ஜெட் போட வேண்டாம், நீங்க அட்லீஸ்ட் 90 ரூபாய்க்கு போடுங்க பட்ஜெட், இல்லாட்டி 95 ரூபாய்க்கு போடுங்க, இல்லாட்டி 97 ரூபாய்க்கு போடுங்க. அப்படின்னா என்னன்னா, உங்க பட்ஜெட் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வருமானத்துக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஏன், அப்பதான் ஏதாவது கொஞ்சம் நீங்க சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கலாமா, புது சக்தியா? நிறைய பேர் கேட்டாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரதர் நம்ம பணம் சேர்த்து வைக்கலாங்களா? ஏன்னா நமக்கு என்ன நம்பிக்கை ஆயிடும், நம்ம தான் சாட் போட்டு காமிச்சிருவோம் கிளீனா, ரெண்டாம் உலகம் முடிய போகுது, மகாபத்திரம் வந்தாச்சு, எல்லாம் சொல்லும் போது எதுக்கு சேர்த்து வைக்கணும், அப்ப வரதையெல்லாம் நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா இன்னைக்கு வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற தாட் கூட வந்துருது, ஒரு சிந்தனை கூட, பரவாயில்ல. ஆனா அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். ஆனா பரிசு தாவில வழிநடத்தப்படும் பொழுது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, அந்த தேவனுடைய ஞானம் அது நமக்கு சில விஷயங்களை ரொம்ப தெளிவுபடுத்து பார்க்கும். சேர்த்து வைக்கணும் புது சிருஷ்டிகள் கூட. ஆனா எதற்கு, 3 முக்கியமான காரணங்கள். 1, உங்களை சார்ந்தவர்களுடைய எதிர்காலத்துக்கு அவசியம். புது சிருஷ்டி அம்மா அப்பாவா இருந்தா அந்த குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணும், வேற வழி இல்ல. கொஞ்சம் தேவையானது இங்க சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லும் போது நம்ம அந்த வார்த்தை கரெக்டா அப்ளை பண்ணலாம், அது சிறு சேமிப்பு தான், சரிங்களா? கோடி கோடியா லட்ச லட்சமா இல்ல, அது ஒரு சிறு சேமிப்பு. அதாவது அவங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு செய்யணும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ பெற்றோர்களுக்கான கடமையில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கடமைகள் செய்து முடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அது அது உரியது, அந்த லெவல் சேர்த்து வைக்கணும். அதாவது நம்முடைய அம்மா அப்பாவா இருக்கலாம், அவங்களுக்கு தேவை இருக்குது, அவங்களுக்காக சேர்த்து வைக்கலாம். நம்மை சார்ந்த மாம்ச உறவுகள் நபர்களுக்கு நாம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், அதுக்கு அந்த பணம் உதவும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை தேவனுடைய வேலைகளுக்கு நாம செலவு செய்யறதுக்கு அந்த கொஞ்சம் சிறு சேமிப்பு உதவி செய்யலாம். அப்படி இல்லாட்டி தேவையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளுக்கு, இந்த விசுவாசத்து வீட்டுல இருக்கிற சகோதர சகோதரிய தேவைகளுக்கு ஒருவேளை அவங்க நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்டா இல்லேன்னு சொல்லாம ஏதோ நம்ம நாள் முடிஞ்சுதான் கொடுக்கறதுக்கு அதுக்கு பிரயோஜனம். இந்த 3 முக்கியமான காரியங்கள் அங்க இருக்குது. அந்த ஏன் சேமிக்கணும் புது சிஷ்யர்கள், அப்ப அதை சேமிக்கணுங்கிறது எவ்வளவு சீரியஸா சொல்றாரு பாருங்க. நீங்க உங்க பட்ஜெட்டே என்ன பண்ணுங்க, உங்க வருமானத்துக்கு கொஞ்சம் கம்மியா போடுங்க. அது ரொம்ப முக்கியம். அப்பதான் ஏதாவது சேர்த்து ஏதாவது சேர்த்து வைக்கலாம். அது வந்து இந்த 3 காரியங்கள் எப்பயாவது ஏதாவது ஏதோ ஒரு லெவலுக்கு உதவி செய்யலாம். சோ அதுக்காக நீங்க சேர்த்து வைக்கிறது வந்து அங்க ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இதெல்லாம் சொல்லிட்டு பிரதர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உண்மையிலே தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை என்று இருந்துச்சுன்னா, விசுவாசம் என்று இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன தேவன் அனுமதிச்சிருக்கிறாரோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிக திருப்தியாக அங்க இருப்பீங்க. அதுதான் லெட் இட் பி ரிமெம்பர்ட், நினைவுல வைங்க, ஆல்வேஸ் எப்பவுமே நினைவுல வைங்க. என்னன்னா, தட் ட்ரஸ்ட் இன் தி லார்ட் இம்ப்ளைஸ் கண்டென்ட்மெண்ட். தேவன் மேல நம்பிக்கை, தேவன் மேல விசுவாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும்னு சொல்லுவீங்க. அது போதும்னு சொல்லிட்டு திருப்தியா இருக்கும், மன ரம்யமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, அந்த சந்தோஷமான மன ரம்யமான சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு, அவருடைய கல்ச்சர்ல சொல்லும் போது, அண்டர் தீஸ் கண்டிஷன், அந்த மாதிரி சூழ்நிலையில தேவன் மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்கு, அவர் அனுமதிச்சிருக்கிறதுக்கு சரியான படி அது போதும், அது எனக்கு திருப்தி, எனக்கு குறைவே இல்லை, சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கண்டிஷன்ல இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, பிரெட் அண்ட் வாட்டர் ஆர் பொட்டேட்டோஸ் அண்ட் சால்ட் வில் டேஸ்ட் பெட்டர் அண்ட் ஈல் பெட்டர் ரிசல்ட் சொல்றார். அவர் பாஷையில, அவங்க ஊர்ல பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பிரெட் பட்டர், நம்ம ஊர்ல சொன்னா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்,
இந்த கண்டிஷன்ல கூட பழைய சாப்பாடு இல்லாட்டி ஏதாவது பழைய மாவுல சுட்ட தோசை இட்லி அது போதும். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா மாத்திரம் இருக்காது, மனசுல ரொம்ப திருப்தியா இருக்கிறதுனால, அது தேவன் மேல வச்ச நம்பிக்கையினால வர்றதுனால உங்களுடைய உடல் எல்லாம் பக்காவா வேலை செஞ்சு அதுல இருந்து எவ்வளவு எனர்ஜி எடுக்க முடியுமோ எடுத்து நல்ல எனர்ஜி கொடுக்கும். ஒருவேளை எல்லாம் ரம்யமா இருந்து 6-7 ஐட்டம் செஞ்சு வச்சுட்டு வேற மைண்ட்ல சாப்பிட்டா அது வந்து டிசென்ட்ரி போயிட்டு இருக்கும். ஆனா இந்த மனசுல இருக்கும் பொழுது அது சொல்லும் போது என்னன்னா அது முழு திருப்தி உங்களுக்கு அங்க கொடுக்கும். சோ சீக்ரெட் ரகசியம் என்னன்னா தேவன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசத்துல உங்கள் மனசு இருக்குது, அதுல திருப்தி ஆயிருக்கிறீங்க, இது எல்லாம் தேவன் அங்க ரொம்ப கிருபியா அங்க செய்யறது நம்ம பார்க்கும். சோ அப்போ போதும்ங்கிற மனசு நமக்கு ரொம்ப வேணும், தேவன் மேல விசுவாசம் உள்ள இருக்கிறது, விசுவாசம் உள்ள ஜனங்களா இருக்கும் போது. ஆனா இந்த வார்த்தையை நம்ம எதுக்கு சொல்றது இல்லைன்னா, ஒருவேளை சூழ்நிலைகளை தேவன் மாற்றலாம், நம்முடைய கஷ்டம் பார்த்திடலாம், அவருடைய இரக்கத்துல நம்மள சில பிடியில இருந்து சில கஷ்டத்திலிருந்து விடுவிக்க அவர் சித்தம் வச்சு இறக்கப்பட்டு சில வாய்ப்புகள் தேவன் திறக்கலாம். சோ அந்த வாய்ப்பு நீங்க என்ன பண்ண வேண்டாம், போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிக்க வேண்டாம். ஏன்னா அந்த வாய்ப்பு யாரை திறந்திருக்கிறார், தேவன் திறந்திருக்கிறார், கண்டிப்பா தேவன் செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வருஷம் அவர் அனுபவிச்ச கண்டிஷன்ல உங்களை அப்படியே பொறுமையா காத்து போனீங்கன்னா கண்டிப்பா தேவன் இறங்கிடுவாரு. அந்த ஒரு வருஷத்துக்கு மேல அவரே சில கதவுகள் திறப்பார், சில வாய்ப்புகள், உங்க வாழ்க்கையை முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், ஒரு சின்ன ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கலாம், இல்ல சின்ன ஒரு தொழில், இல்ல ஏதாவது ஒரு வகையில். ஆனா அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம வேடான்னு சொல்ல வேணாம் இந்த இடத்துல. சோ இது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு விரோதமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தாம சரிங்க, ஒருவேளை அது தேவனே அனுமதிச்ச ஒரு வாய்ப்பா இருந்தா அதையும் கூட நாம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதன்படி தேவனுடைய வழி நடத்தலின்படி நம்ம வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கிறதுக்கு பிரயாசம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனா அது எப்படி புரிஞ்சுக்குவோம், அந்த வாய்ப்பு தேவன் தான் தந்திருக்கிற வாய்ப்பு. இன்னைக்கு நிறைய வாய்ப்பு வருதுங்களா இல்லையா, நிறைய வாய்ப்பு வருது நமக்கு, அப்படியே மனசு அப்படியே அலை பாயுதா, அந்த மாத்திரம் பண்ணிட்டோம்னா ஒரு 2000 1000 ரூபீஸ் கிடைக்கும், 2000 கிடைக்கும், அவ்வளவு கிடைக்கும். எவ்வளவு வாய்ப்புகள் வருது, எவ்வளவு பேருக்கு வருது, எவ்வளவு யோசிக்கிறோம். கண்டிப்பா சகோதர சகோதரி, ஏன்னா பிரதர் ரசூல் அந்த வார்த்தையை சொல்றாரு, அந்த வாய்ப்புகள் தேவன் தான் திறந்த கதவுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, அந்த வாய்ப்புல ரெண்டு இருக்கணும், நல்லா செக் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு இருந்தா தான் தேவன் திறந்த வச்ச கதவு, இல்லாட்டி இல்ல. அந்த ரெண்டு என்னன்னா பாருங்க, திஸ் வுட் நாட் மீன் இன்டிஃபரன்ஸ் டு ப்ராகிரஸ். சோ நாங்க போதும் இருக்கிறது நல்லதுன்னு சொல்ற விஷயம் நம்ம வளர்ச்சிக்கு விரோதமா சொல்லல. இப் தி டோர் டு தட் ப்ராகிரஸ் அண்ட் கிரேட்டர் ப்ராஸ்பரிட்டி வேர் ரைட்டியஸ் டோர் அண்ட் ஹானரபிள் மீன்ஸ் ஆஃப் பெட்டரிங் அவர் கண்டிஷன். அந்த கதவு எப்படிப்பட்ட கதவா இருக்கணும்னா, ரைட்டியஸ் டோர், நீதி உள்ளதா இருக்கணும். தேவனுடைய வசனங்களின் அடிப்படையில நமக்கு வந்திருக்கிற வாய்ப்பை பார்க்கும் போது எங்கேயுமே மிஸ்டேக் இல்ல, அது செய்யலாம், அது நீதி தான் இருக்கு, அதுல ஒண்ணும் இல்ல. அண்ட் ஹானரபிள் மீன்ஸ் ஆஃப் ரைசிங் யுவர் இன்கம் சொல்ற, அப்படின்னா என்னன்னா அந்த தொழிலோ ஒரு சின்ன பிரயாசமோ இல்ல வேலையோ செய்யறதின் மூலம் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்க கனவீனப்பட மாட்டீங்க, ஒரு கனத்துக்குரிய நிலைமை பார்வை தான் உருவாகும்னா அந்த பிரயாசம் அதுதான் என்ன, தேவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக திறந்து வச்சா எப்படி இருக்கும் இல்லைங்களா. தேவன் நம்முடைய சிந்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார், நாம புதுசு சேர்ந்து தேவன் சித்தத்தின்படி நடக்கணுங்கிற வைராக்கியம் கொண்டுட்டு இருக்கும் போது நமக்கு முன்னாடி சாத்தான் எப்படி திறந்து வைப்பாரு, எங்கேயாவது போய் மாட்டிக்கிற மாதிரி திறந்து வைப்பாரு, அதுல ஒரு நீதி இருக்காது, சுயநலத்தா இருக்கும், மத்தவங்களுக்கு நஷ்டத்தா வரும், இது மாதிரி சாத்தான் கிரியேட் பண்ணுவோம். ஆனா தேவன் நமக்கு இறக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு திறந்து வச்சா எப்படி திறந்து வைப்பார், நாம் சிந்திக்கிறபடியே தாங்க திறந்து வைப்பார். அதுல நமக்கு ரொம்ப மனசு கஷ்டங்கள் இல்லாம, அது எந்த ஒரு நீதியும் அநீதியும் நம்ம செய்யாத வண்ணம், அதே சமயத்துல கொஞ்சம் கனத்துக்குரியதா, சோ கொஞ்சம் ஒரு 50 ரூபாய் கிடைக்கலாம், 2 நாளைக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு செஞ்சா கூட, ஆனா அது ஒரு இன்கம், அது தேவன் அப்படி பிளஸ் பண்ணுவார். சோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்துச்சுன்னா சந்தோஷம், அது செய்யுங்க, அது நம்ம வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா ரொம்ப முக்கியம், தேவன் மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறவங்க போதுங்கிற மனசு அங்க இருக்கும், மனரமயத்தோடு அவங்க அங்க இருப்பாங்க. அப்போ இப்படி இருக்கும் போது மறுபடியும் நம்ம பாக்குறோம், இதுதான் புது சிஷ்டிகள், இப்படிதான் தங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும், எல்லா மனுஷருக்கும் முன்னால கனம் உள்ளதை செய்யறதுக்கு யோகியம் உள்ளதை செய்யறதுக்கு அவங்க முயற்சி செய்யணும், அன்பில மாத்திரம் கடன்படுவதற்கு முயற்சி செய்யணும், வேற எதுலையும் கடன்பட்டு அவங்க இருக்கக்கூடாது, வருமானத்துக்கு உட்பட்ட செலவுகள் அவங்க தீர்மானிக்கணும், கொஞ்சம் தங்களுக்காக சேர்த்து வைக்கலாம், தப்பில்லை. தேவன் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும் என்று சொல்லும் போது கூட சில சமயங்கள்ல இந்த கற்பனை மீறிட்டு நம்முடைய அறியாமையிலேயோ செலவீனத்திலேயோ கால சூழ்நிலைகள்லயோ சிலரிடம் நம்ம கடன் பட்டிருக்கலாம். அப்படி கடன் பட்டுட்டோம் என்றால் என்ன செய்யணும்? கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம யாரிடமாவது கடன் வாங்கி கடன் பட்டவர்களா கடனாளிகளா இருந்தோம்னா கண்டிப்பா எந்த முறையிலையாவது எந்த வழியிலையாவது அந்த கடன்ல இருந்து விடுபடுவதற்கு நம்ம முழு முயற்சி அங்கு செய்யணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள், அப்போ நமக்கு நீதியும் தெரியும் நல்லா. சோ அப்ப நம்ம ஒருத்தன் கிட்ட கடன் பட்டுடுக்குறா சொல்லும் பொழுது கண்டிப்பா பிரதர் அங்க சொல்லும் போது we should in every reasonable and honorable way seek to cancel that indebtedness to pay our debts. எல்லா நியாயமான வழிகளிலும் முயற்சி செய்து அந்த கடன்ல இருந்து விடுபடுவதற்கு அதை திருப்பி செலுத்தி அடைச்சு முடிக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். சோ அப்படி இதுதான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அங்க கடன்கள்ல சில வகைகள் அங்க இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். ஒருவேளை நீங்க கடனாளியா இருக்கிறீங்க, ஆனா உங்க கடன் எப்படி உருவாயிடுச்சு? அது வந்து ஒருவேளை நீங்க புது சிஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சுன்னா இப்பதான் சில விசேஷமான கண்டிஷன் கவனிக்கும். கரெக்ட் பிரதர், நம்ம ரொம்ப கடன் ஆயிட்டோம், ஆனா அது எப்ப கடன் ஆயிடுச்சு? நீங்க புது சிஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அது கூட எப்படி ஆச்சு? ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம். அது கூட எப்படி ஆச்சு? ரொம்ப ரிஸ்கான முயற்சின்னு தெரிஞ்சே அந்த ரிஸ்க எடுத்துட்டோம், அப்புறம் லாஸ் ஆயிடுச்சு, அதனால மாட்டிட்டோம். சரிங்களா? அது இன்னொருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் வேறு. ஸோ இந்த மாதிரி சில வினோதமான கண்டிஷன்ஸ் வந்து அதன் மூலம் நம்ம கடனாளி ஆயிட்டோம். ஆனா கடனாளியா ஆனப்ப நம்ம புது சிஷ்டியா இல்ல. இப்படி சொல்லிட்டா பிரதர் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்றாரு. அது ஒரு அக்ரிமெண்ட், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல பார்க்கும்போது நீங்க அன்றாட தேவைக்காக நீங்க ஒன்னும் அந்த கடன் வாங்கல, ஒரு பிசினஸ் விஷயத்துக்காக வாங்கினீங்க, அதுல இன்னொருத்தர் கூட பார்ட்னர். அப்போ இது நஷ்டத்துல முடியும் தெரிஞ்சு கூட ரிஸ்க் எடுத்திருக்கிறீங்க நீங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நீதியா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் நல்லிஃபை பண்ண முடிஞ்சுனா, அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் செயல்படாம போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா சட்ட ரீதியா இருக்குது. சில சட்ட ரீதியா பார்க்கும்போது சில அக்ரிமெண்ட்ஸுக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு 3 வருஷம் தான், 5 வருஷம் தான் அப்படின்னு என்னன்னா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகும்? செல்லாம போயிடும். அக்ரிமெண்ட் செல்லாம போச்சுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள இருக்கிற சட்ட திட்டங்கள்ல நாம என்ன ஆயிடுவோம்? விடுதலை ஆயிடுவோம், விடுவிக்கப்பட்டுடுவோம். புரியுதுங்களா? அது இருக்குது. ஒரு அக்ரிமெண்ட்க்கு ஒரு கால அவகாசம் இருக்குது. ஒருவேளை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த அக்ரிமெண்ட் 5 வருஷம்னா 5 வருஷம் முடிஞ்சவனா அந்த அக்ரிமெண்ட் போய் என்ன பண்ணிக்கணும்? ரெண்டு பேரும் புதுப்பிச்சுக்கிட்டோம்னா அது வந்து பைண்டட் இருக்கு இன்னும். அப்ப இப்படி இல்லாம அக்ரிமெண்ட் வந்து ஒரு காலத்துக்கு உட்பட்டதா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சட்ட ரீதியா சில முயற்சிகள் எடுத்து நீங்க தாராளமா அந்த கடல்ல இருந்து விடுபடுறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். அது தப்பு இல்லை. அதுதான் பிரதருடைய அந்த ஆலோசனை. அது என்ன ரீதியில சொல்றாருன்னா, அது ஒண்ணு பரிசு நம்ம புது சிஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது மாத்திரமில்ல, சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் லாபம் பாக்குற நோக்கத்துல ஒரே மனசுல ஒரு என்ன சொன்னீங்க, ஒரு ரிஸ்கான டெசிஷன் எடுத்தீங்க. உங்க ரெண்டு பேருடைய முடிவுல நீங்க கடனாளி ஆயிட்டீங்க. இப்ப நீங்க அதுல தாராளமா அதுல இருந்து வெளிவரக்கு அங்க பண்ணலாம். அதுல எந்த ஒரு அதுல அநீதியுமே அங்க காணப்பட இல்லை. அதுதான் அவருடைய அந்த ஆலோசனையாக அங்க இருக்குது. அப்போ இப்படி அவங்க செய்யும் போது இது நம்ம என்ன கேட்கலாம்னா, இது பிப்ளிக்கலா கரெக்டா, வசனங்களின்படி நியாயமா இருக்குங்களா? ஆமா, வசனங்கள்ல நமக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. எங்க இருக்குது? ஞாபகப்படுத்த சொல்லுங்க. கிளாஸ்ல நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்து கொடுத்துருந்தார். அவங்க கடன் பட்டுடலாம், மகா பெரிய யூப்ளி. அப்ப அந்த யூப்ளில அந்த கிருபை தேவன் பாருங்க எவ்வளவு அருமையா பண்ணிருக்கிறார். அதாவது என்னன்னா, அவங்க 49 வருஷத்துல ஏற்றத்தாழ்வுகளை அநேகம் சந்திக்கலாம், அவங்க நிலைமெல்லாம் இன்னொருத்தர் கைக்குள்ள போய்க்கலாம், குடும்பமே அடிமையா போயிடலாம். 49 வருஷத்தின் முடிவு வரைக்கும் அவங்க அதை திருப்பி செலுத்தாம இருக்கலாம். பட் 50வது வருஷத்துல என்ன சொல்லிருக்கிறார் தேவன்? பரவாயில்லப்பா, உனக்கு இன்னும் 5 லட்சம் ரூபாய் கடன் இருந்தா கூட கடன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதோட 49வது வருஷத்தோட 50வது வருஷம் நாலு விடுதலையின் வருஷம், நீங்க அடிமைத்தனம் முடிஞ்சிச்சு, கடன் பாண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபுல்லி ரிலீஸ்டு. நீங்க அதை செலுத்தினீங்களோ செலுத்தல அதெல்லாம் இல்ல, கிருபை தேவன் பண்ணிருக்கிறார். சோ அப்ப இன்னைக்கு இந்த பாண்டு அக்ரிமெண்ட் அதில் ஒரு வருஷம்
அதுல சட்ட ரீதியா சில தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் மனுஷன் எப்படி எடுத்தார், எங்கிருந்து எடுத்தார், வேற எங்கேயும் இல்ல, இதே நியாய பிரமாணத்துல யூபிலி பிரமாணம் தான் எடுத்திருக்கிறாங்க. சோ சாதாரண உலக சின்னங்களே வேதத்தில் இருக்கிற ஒரு பிரமாணத்தை பயன்படுத்தி ரொம்ப ஞானமா தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளும் போது வேதம் நமக்கு சொந்தம், நாம ஏன் அந்த சிஸ்டத்தை பயன்படுத்த கூடாது. சோ இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது எதுலயாவது சிக்கிட்டு பிணைக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இந்த முயற்சி நீங்க எடுக்கலாம், தப்பில்ல. ஒருவேளை அதுக்கப்புறம் உங்க லைஃப் மாறிடுச்சுன்னு வைங்க, திடீர்னு அபரிதமான ஆசீர்வாதம், தேவன் மாத்திட்டாரு, நிறைய பணம் பார்த்துட்டீங்க, இப்போ உங்க புது சிருஷ்டி மனசு என்ன செய்யணும்னா, ஒருவேளை அதை நல்லிஃபை பண்ணிட்டா கூட பணம் இப்ப நிறைய வந்துட்டா நீங்க என்ன பண்ணணும், போய் கொடுங்க பரவாயில்ல, அப்படிதான் நம்ம இல்ல கேன்சல் பண்ணிட்டோம், பரவாயில்ல நமக்கு கொஞ்சம் பணம் நிறைய வந்துச்சு, நீங்க கூட கஷ்டப்படுறீங்க வச்சுக்கோங்க பரவாயில்ல. சோ அதுதான் புது சிருஷ்டிகளுடைய அந்த மனதாக அங்க இருக்கணும். சோ இது ஒரு வகையான கடன் சகோதர சகோதரிகள், அதாவது புது சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி பரஸ்பர லாபத்தை நோக்கி ஒரு ரிஸ்கான நடவடிக்கை எடுத்து அதனால மாட்டிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை சட்ட ரீதியா ஏதாவது வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளிவரக்கு முயற்சி செய்யுங்க, அது தப்பில்ல, அப்படி வந்துட்டு உங்களை அதுல இருந்து விடுவிச்சு கொள்ளுங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் தேவன் கால சூழ்நிலைகளை மாத்தி கொடுத்தாருன்னா அப்ப கூட ரீபே பண்ணீங்கன்னா கூட பண்ணுங்க, அது செய்யணும் நாம ரொம்ப முக்கியம். சரி, இன்னொரு விதமான கடன் இருக்குது, இது வந்து எப்படின்னா இது பிசினஸ்க்காக பண்ண கடன் இல்ல, நாம தான் கடனாளி, நம்ம சகோதரர்கள் கிட்ட தான் சகோதரிகள் தான் வாங்கிட்டோம், ஆனா இது பிசினஸ்க்காக வாங்கல, நம்முடைய அன்றாட தேவைக்கு தான் வாங்கிட்டோம். ஆனா அப்படி வாங்கும் போது அது அது எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த சகோதரனா சகோதரி நமக்கு அந்த சகோதர அன்புல உதவி செஞ்சிருக்கிறாங்க, இல்லாட்டி உலக ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், சகோதர அன்புல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கடன்ல இருந்து நீங்க வெளிப்படுறதுக்கு என்னவே பண்ணக்கூடாது, முயற்சியே பண்ண, அது நீரியே இல்ல, இது அன்பு நிமித்தம் செய்யப்பட்ட கடன் உதவிங்கிறனால உங்களுக்கு யார் செஞ்சிருந்தாலும், நமக்கு யார் செஞ்சிருந்தாலும் அன்பு நிமித்தம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம மரணம் வரைக்குமே அந்த கடனுக்கு கடமை உள்ளவங்களா இருக்கிறோம், அதை எப்படியாவது திருப்பி செலுத்துறதுக்கு தான் நம்ம அங்க முயற்சி செய்யணும். சோ இதுல வந்து அதாவது நம்ம நமக்குள்ள இருக்கிற உறவின் அடிப்படையில ஒரு அன்பு நிமித்தம் நமக்கு செய்யப்பட்ட கடன் உதவிய நாம வந்து கேன்சல் பண்றதுக்கு முயற்சிகள் எல்லாம் எடுக்கவே கூடாது, அது அநீதி ஆயிடும், அதுக்கு மரண பரியந்தம் நாம உட்பட்டவங்களா இருக்கிறோம், அதனால அதை எப்படியாவது சேர்க்கறதுக்கு திருப்பி தருவதற்கு நம்ம அங்க முயற்சி செய்யணும். ஆனாலும் கூட ஏற்கனவே சொன்னபடி ஒரு புது சிருஷ்டி கூடுமான வரையில அவங்க வந்துட்டு தங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு அவங்க முயற்சி செய்வது பாதுகாப்பு, அதுல தேவனுடைய நாம மகிமைப்படும், தூஷிக்கப்படாது, அவங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கு எந்த தடையும் இருக்காது. சோ அவங்க அது வந்து அவங்க பின்பற்றுவது அங்க நல்லதாக இருக்கும். அதாவது தேவனுடைய மேலான வழிநடத்தல் நமக்கு என்னைக்குமே இருக்குதுங்கிறத உணரும் பொழுது அந்த நம்பிக்கையில இப்படிப்பட்ட ஒரு முடிவுகள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது நமக்கு உதவக்கூடும். அப்போ இங்க கடன் வாங்கக்கூடாது என்று சொல்லும் போது இதுல இன்னொரு விஷயம் நம்ம சேர்த்து பேசுவதில்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா அடமானம் வைக்கிறது இல்லைங்களா, அது தப்பில்ல பிரதர் சொல்றாரு, அது ஏன் தப்பில்ல அப்படின்னா, அடமானம் வைக்கிறதுனா என்ன பண்ணுவோம், நாமோ எக்ஸாக்டா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும், ஒரு அசட், நம்மளுடைய சொத்து, அந்த பொருளை நாம என்ன பண்ணுவோம், அதை வித்தா என்ன காசு போகுதோ அந்த காசு விட கம்மிக்கு தான் அடமானம் வைப்போம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, கம்மியான காசுக்கு தான் அடமானம் வைக்கிறோம், என்ன வாக்கு கொடுக்குறோம், அடமானம்னா என்ன அர்த்தம், கொஞ்ச நாளைக்கு திரும்பி நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்துடுவேன், எப்படி எடுத்துடுவேன், நீங்க கொடுத்த காசையே திருப்பி கொடுத்துட்டு எடுப்போம். சோ அப்ப இது வந்து நம்முடைய கஷ்ட சூழ்நிலைகள்ல ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தானே ஒழியோ மாறாக இது தப்பில்ல, இது தாராளமா நாம் செய்யலாம். கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அதே சமயத்துல நம்ம பொருள்கள் நம்ம ப்ராப்பர்டிஸ அடமானமா வச்சு குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு திருப்பி அடைக்கோங்கிற அந்த வாக்குறுதியோட செய்யற அந்த அடமானம் தப்பில்ல, அது தாராளமா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம், அது நமக்கு ஒரு கஷ்ட காலத்துல ஒரு உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இன்னும் சில கடன் சூழ்நிலைகள் பார்க்கும் போது சில சமயங்கள்ல கணவன் கடன் பட்டுடுவார், நிறைய திடீர்னு எப்படியாவது இறந்துடுவார். இப்போ மனைவி புது சிருஷ்டி, இப்ப கணவன் கடன் எல்லாம் யார் மேல வந்து விழுதும், மனைவி தலையில வந்து விழு, இல்லாட்டி அப்பா கடன் வாங்கியிருப்பார் பிசினஸ்க்காக, அவர் எப்படியோ போயிருப்பார், பிள்ளை வந்து புது சிஷ்டியா இருப்பார், இப்ப அப்பாவுடைய கடன் எல்லாம் யார் தலையில விடியும், பிள்ளையினுடைய தலையில் விடியும். ரசூல் சொல்லும் பொழுது அவர் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கிறார், அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஸ்திரீகள் அந்த மாதிரி சகோதரர்கள் தேவனே ஏதோ இந்த கடனை தங்கள் மேல வச்சுட்டதா நினைச்சு தங்களால அடைக்க முடியாத அந்த கடனை வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு இருந்திருக்கிறதெல்லாம் பாத்துருக்கோம். ஆனா இது இல்ல, இது இந்த இது அவங்களுக்குரிய கடனே இல்ல. கடவன் கணவன் பட்டா அது யார் பட்ட கடன்? கணவன் தான் பட்டது, அவர் தான் அடைச்சிருக்கணும். அதுக்கு மனைவி பொறுப்பு இல்ல, அப்பா பட்டுட்டா அதுக்கு யார் தான் பொறுப்பு? அப்பா தான் பொறுப்பு, பிள்ளைகள் பொறுப்பு இல்ல. ஒருவேளை மனைவியோ இல்லாட்டி பிள்ளைகளோ என்ன பண்ணலாம், இல்ல எங்க அப்பா கடனுக்கு நான் உத்தரவாதம் சொல்லிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? அது அப்படி டைரக்டா வாக்கு கொடுத்தோம்னா அது நாம் செஞ்சுதான் ஆகணும். ஆனா நம்ம போய் வாலண்டரியா வாக்கு எதுவும் கொடுக்கல, ஆனா அந்த கடன் அங்க இருக்குதுன்னா அந்த கடனுக்கும் நமக்கு சம்மதம் இல்ல. அந்த மாதிரி கடன்ல நம்ம மாட்டிட்டு கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்ல. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, தெய்வீக அடிப்படையிலும் உலக மனுஷர்களுடைய நீதியின் அடிப்படையில பார்த்தா கூட இந்த கடனுக்கு அந்த விதவையோ அந்த பிள்ளைகளோ அவங்க உரியவர்கள் அல்ல, அதுல இருந்து அவங்க விடுபட்டு தான் இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துல போய் யாருமே அங்க மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ கடன் வாங்காதிருப்பீர்களாக அப்படி சொல்லும் பொழுது, ஒருவேளை வாங்கிட்டா அது இந்தந்த எந்தெந்த ரீதியில வருது, நீங்க எந்த ரீதியில அந்த மாதிரி கடன்ல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க. சோ அப்போ அதுல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆலோசனைகளை கண்டிப்பா பின்பற்றுவது நல்லது. ஆனா அந்த அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, ஆனா புது சிஷ்டிகள் என்னைக்குமே தங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்டு தேவன் அனுமதித்த சூழ்நிலை அது தாங்கிறது மேல நம்பிக்கை வச்சு தேவன் நடத்துவார்னு விசுவாசிச்சு அந்த கண்டிஷன்ஸ்குள்ள ரம்யமா இருந்தோம்னா அது ரொம்ப பாதுகாப்பு. அது நாம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. இப்போ இன்னொரு பாகத்துக்கு நாம வருவோம். சரி, வாங்க கூடாதுன்னு தேவன் நமக்கு சொல்லியிருக்கும் பொழுது கொடுக்கறத பத்தி என்ன சொல்லலாம்? கடனு கொடுக்கறத பத்தி நாம அங்க என்ன சொல்லலாம்? ஏன்னா இது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நீங்களோ வாங்க வேண்டாம், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, கூடுமான வரைக்கும் நல்லது வேற செய்யுங்க சொல்லிருக்கிறாரு. அப்போ இந்த விஷயத்துல நாம அங்க எப்படி பண்ணலாம்? அப்போ கண்டிப்பா புது சிஷ்டிகள் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோம்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு அனுமதி இல்ல, எதுக்குதான் அனுமதி? கொடுக்கறதுக்கு தான் அனுமதி. அப்ப அவங்க கொடுக்கணும். சரி, கடன் கொடுக்கறதுன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிட்டு போயிடும். நேற்று சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கிளாஸ் முடிச்சோடனே வந்து கேட்டாங்க, அதாவது இங்க வரும் பொழுது கொடுங்க கண்டிப்பா, திரும்பி கூட வாங்காதீங்கிறது புது சிஷ்டிக்கு நியமனம். சரிங்களா, கொடுத்தது திரும்பி வாங்காதீங்க ஒரு கண்டிஷன் அடிப்படையில். சொன்ன பிரதர், இப்படி நாம போய் கொடுத்தோம்னா நம்ம இருச்ச வாய நினைச்சிட்டு அவங்க என்ன போயிடுவாங்க, நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க, அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப ஒரியாச்சு. இப்படி நாம நினைச்சோம்னா அவங்க நம்மள ஏமாளிகன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து வாங்குறாங்க, மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்டு நம்ம அமைதியா இருக்கிறதுங்களா? அது ரொம்ப யோசிக்க வேண்டியதாயிடுச்சு நம்ம. சோ அப்போ கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் நல்ல எக்ஸாம்பிள் காமிக்கணும். அதுல அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தணும். ஆனா எப்படி? சோ அப்போ கொடுக்கற விஷயத்துல கூட சில கண்டிஷன்ஸ் அங்க நமக்கு பிரதர் ரஜன் கொடுக்கறாரு. அது எப்படி கொடுக்கலாம்? ஒரு வேளை பாருங்க, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இன்னொரு சகோதரன் கிட்டயோ இன்னொரு சகோதரி கிட்டயோ உதவி கேட்கறாங்க, அவங்களுக்கு நாம பணம் கொடுக்கறோம். அப்படி பணம் கொடுக்கும் போது அந்த சகோதரனோ அந்த சகோதரியோட நிலையை நம்ம பாக்குறோம். கண்டிப்பா அவங்க சந்தர்ப்பம் ஆயிக்கும் போது அதை திருப்பி தருவதற்கு தகுதி உள்ளவங்க, தகுதிங்கிறத விட திராணி உள்ளவங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அவங்க திராணி உள்ளவங்க, அவங்க என்ன, தே கேன் பே பேக் அப்படின்னா அவங்க திரும்பி ரிட்டர்னா அதை கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை அமைச்சுன்னா கொடுக்கறதுக்கு திராணி உள்ளவங்க. சோ அப்படிப்பட்டவங்க அவங்க உழைக்கலாம், இல்லட்டு அவங்ககிட்ட இருக்குது திரும்பி வரும் அவங்களுக்கு பணம், அது வந்துச்சுனா திருப்பி கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க கிட்ட இல்ல, அப்போதைய தேவைக்கு நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துக்கு நம்ம தாராளமா அன்புல என்ன பண்ணலாம், கொடுத்து உதவி செய்யலாம். அது மாத்திரம் இல்ல, அதை அவர் திருப்பி கொடுக்கறதுக்கு திராணி உள்ளவரா இருக்கனால அவர் திருப்பி கொடுக்கும்போது நாம கூட என்ன பண்ணிக்கலாம், அது சந்தோஷமா வாங்கிக்கலாம். அது வந்து என்னன்னா ஒரு ஜஸ்ட் அன்பின் அடிப்படையில பாக்கணும். நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவங்களுக்கு தேவை, சரி நமக்கு இருக்கு, அவங்க அவங்க கிட்ட அப்போ இல்ல, கொடுத்துட்டு அவங்களுக்கு திரும்பி வந்தோம்னா அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, சந்தோஷம், அப்படி பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அப்படி கூட வாங்கும் பொழுது நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வட்டி போட வேண்டாம், வட்டி போட்டு வாங்க வேணாம். ஏன்னா அது என்ன செஞ்சோம், ஜஸ்ட் ஒரு தேவையான சமயத்துல ஒரு ஜஸ்ட் கொடுத்தோம், அவ்வளவுதான். அது திரும்பி அவன் நம்ம கொடுத்தா இதுக்கு வட்டியெல்லாம் எதுவும் அங்க போடக்கூடாது. அது வட்டி போட்டு வாங்குவது வந்து நீதி இல்ல, அன்பு இல்ல, அவ்வளவுதான். சோ இது ஒரு வகையான கொடுக்கற விதம். இன்னொரு வகையான கொடுக்கற விதம் இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் நம்ம கிட்ட கடன் வாங்கிட்டவர், சரிங்களா, அவர் வந்துட்டு அதை திருப்பி செலுத்துறதுக்கு அவருக்கு திராணியே இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். அவர்னால் முடியாது அப்படி தெரியும். ஆனா கேக்குறாரு, கேக்குறதுக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு இதனால திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா அவர் நம்முடைய சகோதரன் சகோதரியா இருக்கலாம், ரொம்ப தேவையில இருக்கிறாங்க. ஆனா நம்ம கொடுத்தோம்னா திருப்பி அவங்க நம்மளால திருப்பி நமக்கு அவங்களால கொடுக்க முடியாது. இந்த சமயத்துல புது சிஷ்டிகள் என்ன பண்ணலாம்னா, அந்த பணத்தை எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, இது நீங்க எங்களுக்கு திருப்பி தர வேண்டாம், இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், அவ்வளோ நீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணிக்கோங்க. இது கூட எப்படி பண்ணணும்னா, ஒருவேளை தேவன் இப்ப நாம தான் பணம் கொடுக்கறவங்களா இருந்தா நமக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அதை நாம நியாயமா நிதானிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா. சரி, அவர் அவ்வளவு கேட்கிறார், ஆனா அவன் அவ்வளவு கொடுத்தா அவனால திருப்பி தர முடியாது. ஆனா அவ்வளவு நாம கொடுத்துட்டா கூட திருப்பி வேணாம்னு சொல்ற நமக்கும் கஷ்டமாயிடும். அப்ப என்ன பண்ணலாம், நாம கொஞ்சமோ இது இது கொடுக்குற இவ்வளவுதான் கொடுக்க முடியுது, ஆனா இது நீங்க திருப்பி தரணுங்கிற அவசியம் இல்ல, நீங்க பயன்படுத்திக்கோங்க. சோ அதை சொல்றாரு பாருங்க, தி லோன் ஷுட் நாட் பி மேடு, அது லோன் இல்ல, கொடுத்துட்டேன் நீங்க தாங்க அப்படிங்கிற லோன் இல்ல, பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிஃப்ட். அது மாத்திரம் இல்ல, த பிரதர் மைட் என்கேஜ் டு பே பேக். அவர் என்ன சொல்வார், அவரும் ஒரு புது சிஷ்டி, கண்டிப்பா அவர் என்ன சொல்வார், நான் எப்படி கஷ்டப்பட்டேன் கொடுத்துறேன், அந்த வார்த்தை சொல்லுவார் புது சிஷ்டி, அவங்க தான் புது சிஷ்டி, அது கண்டிப்பா சொல்லுவாங்க. தி பிரதர் மைட் என்கேஜ் டு பே பேக், அவர் திருப்பி செலுத்துறதுக்கு முயற்சிக்கலாம், பட் இட் ஷுட் பி இன்சிஸ்டட் அப்பான் தட் இட் இஸ் அ கிஃப்ட். ஆனா நீங்க திரும்பி சொல்லணும், ஏன்னா நமக்கு நம்ம சகோதர சகோதரின் நிலைமை நல்லா தெரியும், அவங்க சுத்த மனசுல அப்படி சொன்னா கூட நாங்க என்ன சொல்லணும், பிரதர் இல்ல நான் உங்களுக்கு எப்படிதான் கொடுக்குறேன், இது கிஃப்ட் தான் கொடுக்குறேன், எனக்கு திரும்பி வரணுங்கிற அவசியம் இல்ல, நீங்க கொடுக்க வேணாம். சோ அப்படி நீங்க இன்சிஸ்ட் பண்ணுங்க, அப்படி கூட இல்ல அவர் வாங்கிட்டார், ஆனா அவருக்கு அதுக்கப்புறம் தேவன் சூழ்நிலையை மாத்திட்டார், அவருக்கு நிறைய பணம் எப்படியோ வந்துடுச்சு, ஒரு ஆர்மியான ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு திறந்து அவர் கொஞ்சம் வாழ்க்கையில உயர்ந்துட்டார். இப்ப அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார், பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு நம்ம கிட்ட, ஏன்னா நம்ம சகோதரன், அவர் ஒரு புது சிருஷ்டி. அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட, அப்படி கூட நாம சொன்ன வார்த்தையில நினைச்சுனீங்க, பிரதர் ரொம்ப சந்தோஷம், தேவன் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார், நீங்க திருப்பி தரீங்க ரொம்ப சந்தோஷம், ஆனா அந்த பணம் எனக்கு வேண்டாம். ஆனா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா தேவைப்படுகிற வேற யாருக்காவது அந்த மணி நீங்க பாஸ் பண்ணிடும். சோ அந்த புது சிருஷ்டிக்கு அந்த கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அதிகாரம், கொடுத்ததை வாங்குறதுக்கு கூட வாங்குறதுக்கு அதிகாரம் இல்ல, சில இடங்கள்ல கொடுத்ததை வாங்குறதுக்கே அது பாருங்க அந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் கவனிக்கணும், அந்த உயர்ந்த நிலை. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. ஆனா குமாரனுடைய சாயல் இல்ல இல்லைங்க, இதெல்லாம் ஏன் பிரதர் ஏன் எந்த ஆங்கிள் பாக்குறாரு அப்படின்னா, ஒரு வகையில் சிந்திச்சு பாருங்க, யாரா இருந்தாலுமே நம்முடைய சொந்த சகோதரியா சகோதரி, சகோதரனா சகோதரியா புரியுங்களா, எல்லாருக்கும் ஆதாம் ஏவாள் அம்மா அப்பா நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், நம்ம தான் அந்த சத்தியம் தெரிஞ்ச ஜனங்கள், ஏதாவது ஒரு வகையில ரோட்ல பாக்குறோம் நம்முடைய சகோதரன், ரோட்ல பாக்குறோம் நம்முடைய சகோதரி, ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும், ஆனா இந்த பெரிய குடும்பங்கிற அந்த பார்வை மறந்து போச்சு, ஆனா ஆக்சுவலா யாருக்குதான் கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்குறோம், அண்ணிட்ட தான் தம்பிட்ட தான். சோ நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த மைண்ட் அந்த லெவல் கொண்டு போறார், ஏன்னா பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது உங்களுக்கு தேவன் திட்டம் மனசு முழுக்க புரியுது. அந்த திட்டத்துல ஒரு ஒருத்தர் யார் யார் எப்படி எப்படி இன்னைக்கு அவங்க நிலைமை பாவத்தினால் வந்துச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். சோ இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டி எப்படி நடந்துக்கணும் பா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நம்மளுடைய நடத்தை சாதாரணமா இருந்துச்சுன்னா தெரிஞ்சதனுடைய பிரயோஜனம் இல்லை. எல்லாவற்றுக்கு மேல தேவன் நம்ம மேல கண்காணிச்சுட்டு இருக்கிறார், அந்த நம்பிக்கை எப்படி ஒரு மிகப்பெரிய தைரியம் நம்ம கொடுக்கணும். சோ இதுதான் அந்த ஆங்கிள் தான் அவர் அங்க அதெல்லாம் பாக்குறோம். சோ அப்போ நம்முடைய சகோதரன் இதே விசுவாசம் அவர் கஷ்டப்படுறா பாக்குறோம், சகோதரி கஷ்டப்படுறாங்க பாக்குறோம், உடனே நம்ம கிட்ட கொடுக்குற வாய்ப்பு இருக்கு, கொடுக்கறது போது கூட என்ன சொல்றாருன்னா வேண்டாம் அது கிஃப்ட் நாம தரோம் சரிங்களா. ஆனா அவர் திரும்பி கொடுக்கும் போது அதை கூட என்ன எவ்வளவு யூஸ்ஃபுல்லா பண்ண சொல்றாரு, நீங்களே வச்சுக்கோங்க கூட சொல்ல சொல்ல பிரதர், பிரதர் நீங்களே வச்சுக்கோங்க சொல்ல, இப்ப அவர்கிட்ட என்ன இருக்குது எக்ஸஸா இருக்கு அதிகமா இருக்குது, இப்ப அந்த பணம் திரும்பி கொடுக்குற அவர் என்ன சொல்லணும், நீங்க இத தேவைப்படுகிற வேற யாருக்காவது என்ன பண்ணிடுங்க பாஸ் பண்ணிடுங்க. சோ ரொம்ப ஜெனியூன் கேரக்டர், கண்டிப்பா இதுக்கு நான் முயற்சிக்கணும் அந்த லெவலுக்கு. அப்புறம் இன்னொரு விதமான கொடுக்கிற விதம் இருக்கு, இது வந்துட்டு ஜஸ்ட் ஏன்னா இது வரைக்கும் மூணு பார்த்தோம், ஜஸ்ட் அந்த சந்தர்ப்பத்துக்கு தேவை கொடுக்கறோம் திரும்பி வாங்கிக்கிறோம் வட்டி இல்லாம, அது ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை. அது இன்னொரு கண்டிஷன் என்ன பாக்குறோம், இன்னொரு கண்டிஷன் கொடுக்கறோம் அவங்களால முடியாது அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கறோம் அது கிஃப்ட் கொடுக்கறோம் சரிங்களா. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா இது ரெண்டுமே இல்ல, நம்ம கொடுக்கிறோம் ஒருத்தருக்கு, நம்ம கிட்ட ஒருத்தர் வாங்குறார், எதுக்கு வாங்குறார், பிசினஸ் பண்றதுக்கு வாங்குறார். அவருக்கு அன்றாட தேவைகள் எல்லாம் இருக்கு, அவர் பிசினஸ் போடணும், முதலுக்கு கொஞ்சம் பத்தல, சோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் பத்தல, நம்ம கிட்ட கேட்கறோம். நம்ம கொடுத்தோம்னா அவர் முதல் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவார், கொஞ்சம் லாபம் நிறைய எடுப்பார், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நோக்குக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் பணம், தாராளமா கொடுங்க, இந்த பணத்துக்கு நீங்க வட்டி போட்டு வாங்க, தப்பில்ல. பாருங்க, அதுதான் அதுதான் அந்த விஸ்டம், தேவனுடைய அந்த ஞானம், தெளிந்த புத்தி. பாருங்க, கண்டிஷன்ஸ் பிரிக்க சொல்ல பாருங்க, ரிசீவ் பண்ற எண்ட்ல யார் இருக்கா, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அதுக்காக வாங்குறாங்க, சரிங்களா? அவங்க திருப்பி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஜஸ்ட் அப்பக்குதான் கேட்கறாங்க, பரவாயில்ல கொடுத்துட்டு வாங்கிடு, பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை, வட்டியெல்லாம் வேண்டாம். இன்னொருத்தருக்கு வாங்கிதான் கொடுக்கறதுக்கு திராணி இல்ல, தெரியுது நம்மளால இவ்வளவு கிஃப்டா வச்சுக்கோங்க, பரவாயில்ல ஒண்ணு வேணாம். இன்னொருத்தர் பிசினஸ்க்காக வாங்குறா, லாபம் பார்க்கற நோக்கில வாங்குறா, அவருக்கு கொடுக்கறோம், கொடுத்துட்டு அவர் லாபம் பார்த்துட்டு திரும்பி கொடுக்கும் போது தப்பு இல்ல, ஒரு குறிப்பிட்ட நியாயமான அடிப்படையில அதுக்கு வட்டி கூட போட்டு வாங்க. ஏன்னா அவரே எதுக்கு தான் வாங்கிட்டார், இல்லாமையா வாங்கிட்டார், அன்றாட ஜீவிதுக்கா வாங்கிட்டார், இல்ல பிசினஸ்க்கு வாங்கிட்டார், லாபம் பார்க்கணும் வாங்கினார், லாபம் பார்த்துட்டார். அப்ப அந்த லாபத்துல யார் கூட பங்கு இருக்கு, நமக்கு பங்கு இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண மணி யாருது, நம்ம மணி, அந்த பங்குல ஒரு பாயிண்ட் தானே வாங்க, அது தப்பு இல்ல. எவ்வளவு விஷயம் பார்க்க, ஏன் இப்படி சொல்றார் தேவன், ஏன் தெரியுங்களா, அது நம்ம காசு இல்ல. ஏன்னா நம்ம ஞானத்தை எடுக்கும்போது என்ன எடுத்தோம், எப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம், எங்களுடைய எல்லாமே உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, அன்னைக்கே நம்ம பேங்க் பேலன்ஸ், யார் பேங்க் பேலன்ஸ், பேங்க்ல தான் நம்ம பேர், ஆனா உண்மையில யாரு யார் பேரா இருக்கும், தேவனுடைய பேரா இருக்கு இல்லைங்களா. அப்போ அவரு கொடுத்த தாளந்து நம்ம கிட்ட இருக்கு செல்வம், அந்த தாழ்ந்து எப்படி கணக்கு கொடுக்க போறீங்க, எப்படி செலவு பயன் பண்ணிட்டோம், நம்ம கணக்கு கொடுக்கணும். சோ அது கூட ரொம்ப லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரி எல்லாருமே வச்சுக்கோங்க, அதை பத்தி கவலையே படல. அப்ப தேவன் கொடுத்த அந்த தாளந்து நம்ம தேவன் மகிமைப்படுறதுக்கு செஞ்சோமா, தேவன் திட்டம் நிறைவேறுக்கு பயன்படுத்தணுமா, கணக்கு கொடுக்கணும். சோ அப்ப அது நம்ம உணரணும். அப்போ நம்ம எந்திக்குமே பொறுப்பு உள்ளவங்களா இருக்கும், அதுதான் சொல்றாரு, இந்த மாதிரி சமயத்துல நீங்க வட்டி கூட போட்டு வாங்குங்க, தப்பு இல்லை. அப்ப பாருங்க, இப்ப நம்ம பிளைண்டா என்ன சொல்ல முடியாது, புது சக்திகள் விஷயத்துல வட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லிட முடியுமா, இல்ல வட்டி வாங்கணும்னு சொல்லிட முடியுமா, சில இடங்கள்ல வாங்கக்கூடாது, சில இடங்கள வாங்கணும், சில இடங்கள கொடுக்கக்கூடாது, சில இடங்கள கொடுக்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ கொடுக்கிற விஷயத்துல இது எங்கேயாவது நீங்க ரெஃபரன்ஸ் ஞாபகம் சொல்ல முடியுமா, வட்டி போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு வசனம் எங்கேயாவது இருக்குதா, கரெக்ட், தாளந்து. நீங்க சிஸ்டர், இல்ல நான் ஜஸ்ட் அந்த வட்டிக்கு கேக்குறேன், வட்டி கேங்கன்னா தாழ்ந்து கிட்ட சொல்றாரு இல்லைங்களா, 25 மத்தையில 27 வசனத்துல சொல்றாரு, ஏப்பா நீ அந்த ஒரு தாளந்து அட்லீஸ்ட் நீ எங்கேயாவது கொடுத்துருக்கலாம், காசு கருத்தியாவது கொடுத்துருக்கலாம், நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், கருத்துல ஏசு வட்டி பத்தி பேசிருக்கிறாரு, அது நியாயம் தான் இல்லைங்களா, நீ காசு கரெக்ட் கொடுத்துருக்கலாமே, நான் வட்டியோட வாங்கியிருப்பேனே, பாருங்க அப்ப அது ரீசனபிள், அது நியாயம், தப்பு இல்ல. சோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம சொல்றோம். சோ எல்லாத்துக்கும் அந்த ஸ்கிரிப்சர் ரெஃபரன்ஸ் இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வம், அது தேவனுடைய ஞானம்ங்கிறது நமக்கு அங்க ஸ்ட்ராங்கா மனசுல உணரப்படுறோம். சோ அது நாம பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. சோ அப்ப இந்த விஷயத்துல கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த ரெண்டு விஷயத்துல இவ்வளவு பாயிண்ட்ஸ் நமக்கு அங்க ஆலோசனையாக சகோதரர் கூறும் போது, இன்னொரு முக்கியமான விஷயம் தேவனுடைய வசனங்கள்ல காணப்படுறது என்னன்னா, கடன் கொடுக்கறது வாங்குறதுல இப்படி இருக்குது, ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதிய சிருஷ்டிகள் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் ஜாமீன் போடுறது, கேரண்டி சைன் பண்ண வேண்டாம், உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம், அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்க்குள்ள போக வேண்டாம். நிறைய வசனங்கள் தேவன் பேசும் போது அதுதான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி கொடுக்கறது வாங்குறதுல கூட இந்த மாதிரி நீங்க பகுத்து பார்த்து சில சமயங்களை செய்யலாம், சில சமயங்கள்ல வேண்டாம், சரிங்களா? ஆனா ஜாமீன் விஷயத்துல சொல்லும் போது இன்னொருத்தருக்காக போய் நாம மாட்டிக்கிற விஷயத்த ஒருபோதுமே அங்க செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் அந்நியனுக்காக திணிக்கப்படுகிறவன், நிறைய வசனம் இருக்கு, வசனம் நீங்க படிங்க, நீதிமொழிகள் 17:18 பாருங்க, ஒருத்தரே கை அடிச்சு கொடுத்து பிணைப்படுகிறான், ஒரு அக்ரிமெண்ட்ல தன்னுடைய சிநேகிதனுக்காக போறார், தன்னுடைய சிநேகிதனுக்காக உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு அவர் போய் அந்த பாண்ட்ல மாற்றார். அவருக்கு பேர் என்ன, புத்தீனன், அவர் புத்தி உள்ளவர் இல்ல. இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 22:26. ஒருவர் ஆகாத நீங்க. இன்னொரு வசனம் 11:15. பாருங்க, அந்நியனுக்காக பிணைப்படுவார். பிணை என்னன்னா ஒரு பாண்ட்குள்ள போய் போறது, ஒரு அக்ரிமெண்ட்ல போய் பிணைக்கப்பட்டு மாட்டிக்கிறது. அவர் ரொம்ப வெகுபாடுபடுவார். இன்னொரு வசனம் பாருங்க, 6:1-5. அவ்வளவுதான், நீங்க மாட்டிட்டீங்க. நீங்க உங்க சிநேகிதனுக்காக உங்க வாக்கு கொடுத்து நீங்க போய் அந்த பாண்ட்ல மாட்டிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சிக்கலாயிட்டீங்க. உங்க வாயின் வார்த்தையிலே நீங்க பிடிபட்டுட்டீங்க. சோ இவ்வளவு வசனங்கள் எல்லாமே நீதிமொழிகள்ல சொல்றாரு பாருங்க. அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயங்கள். சோ இந்த ஷூரிட்டி கொடுக்கறது நம்ம எந்த ஒரு விஷயத்துல, ஆனா அதுல கூட பிரதர் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கறார். ஒரு வேலை ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்காக அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு கேரண்டி நீங்க குடுக்கறீங்க, அந்த கேரண்டில அவரு கொடுக்காம போயிட்டா உங்க வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகும், உங்களுடைய சொத்து பத்துக்கெல்லாம் போகுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இதுக்குள்ள நீங்க போய் சேரவே சேராதீங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எந்த ஆங்கிள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கோம் சகோதர சகோதரியில. ஏன்னா இந்த விஷயங்கள்ல ஏன் பிரதர் சொன்னார், ஏன் கடன் வாங்க வேண்டாம், ஏன் கடன் அனாவசியமா கொடுத்து மாட்டிக்க வேணாம், ஏன் கேரண்டி போட வேணாம் அப்படின்னா, இந்த பூமியில இது நமக்கு வேலை இல்லை. நம்மளுடைய பிரதான நோக்கம் வந்துட்டு நம்ம தேவன்கிட்ட செய்த பொருத்தனைய அன்றாடமா நிறைவேற்ற வேண்டும். கண்டிப்பா இந்த நிறைவேற்ற வேண்டியத தடுக்கிறதுக்கு சாத்தான் முயற்சி செய்வார். கண்டிப்பா அவரை முயற்சி செய்யறதுல அவர் நமக்கு மேக்சிமம் வைக்கிற கண்ணிகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்துல வைப்பார். பணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. சோ இந்த விஷயத்துல சேட்டன் நமக்கு என்ன மாதிரியான ஒரு வஞ்சனை வேணாலும் அங்க வைப்பார். அப்போ இதுல நம்ம ஏதாவது ஒண்ணுல மாட்டிட்டோம்னா அது மாத்திரம் இல்ல, இதுல நம்ம மாட்டிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும், ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இது நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் அங்க இருக்குது. நம்ம அந்த அன்றாட வாழ்க்கையில அதை சந்திச்சிருக்கிறோம். கடன் வாங்கிட்டு கஷ்டம், கடன் கொடுத்ததுனுடைய கஷ்டம், கேரண்டி சைன் பண்ணிட்டு கஷ்டம் எல்லாம் நம்ம பாக்குறோம். சோ நீங்க இது கூட போராடிட்டு இருந்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேட் பண்ணின பொண்ணான நேரம், உங்க ஆரோக்கியம் எல்லாம் விரயமாயிட்டு இருக்கும். சோ நீங்க ஒரு வகையில சொன்னா மனுஷருக்கு அடிமை ஆகாதீர்கள். அந்த ரீதியில் தான் நாம அதை பார்க்கிறோம் சகோதர சகோதரில. சோ அப்போ நெக்ஸ்ட் ஒரு இது வந்துட்டு மேஜர் பார்ட், அதாவது மிகப்பெரிய பங்கு என்னன்னா பணம் கொடுக்கறது வாங்குறது, இந்த கடன்ல இப்படி எல்லாம் இருக்கணும் நம்ம சொல்லும் போது நெக்ஸ்ட் ஒரு சின்ன வகையான கடன் வருது. இது இதுக்கு தர் இஸ் அ கைண்ட் ஆஃப் பெட்டி பாரோயிங், அதாவது ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் பெட்டி பாரோயிங்னா சில்லறை கடன். சில்லறை கடன் என்ன சில்லறை கடன், பக்கத்து வீட்டுல அவசரத்துக்கு சக்கரை கொஞ்சம் டீ தூள் அப்ப போயிட்டு இருக்கு சரிங்களா, அவசரத்துல சாம்பார் ஒரு கப்பு தயிர் பெற ஊத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி பெட்டி பாரோயிங்ஸ் இருக்குது. புது சிஸ்டிகள் இந்த விஷயத்துல கூட கவனமா இருக்கும். இத பத்தி சொல்ல போது எப்படி சொல்றாருன்னா, they must depreciate in their heart such petty annoyances. இது வந்துட்டு அவங்களுக்கு உண்மையிலே டார்ச்சர். யாருக்கு, மற்றவங்களுக்கு. இது நீங்க செய்ய வேணாம். புது சிஷ்டிகள் தங்கள் இருதயத்துல உறுதியெடுத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன சின்ன தேவைகளுக்கு அண்டையில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு மனசங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்க வேணாம். ஸோ அது புது சிஸ்டிகள் இது செய்யக்கூடாது. தங்கள் மனசுல அவங்க முழுக்க முழுக்க ஒரு நல்ல முடிவெடுத்தணும், டிட்டர்மினேஷன். இந்த மாதிரி தொந்தரவு பக்கத்துல இருக்கவங்களுக்கு அவங்க கொடுக்க கூடாது. சோப் இல்ல, பேஸ்ட் இல்ல, இது மாதிரி நம்ம அந்த கடன்கள் அங்க, இது பெரிய கடன் இல்ல, பட் இது ரொம்ப தொந்தரவான ஒரு விஷயமாக அங்க இருக்கும். இது நீங்க செய்ய வேண்டாம், செய்யக்கூடாதுன்னு மனசுல தீர்மானிச்சிடுங்க. ஒருவேளை சாம்பார் இல்ல, சாம்பார் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க சாம்பார் வாங்காதீங்க, அன்னைக்கு வெறும் வெள்ளத்தோர் சாப்பிடுங்க. அது பெஸ்ட் புது சிஷ்டிக்கு. புது சிஷ்டி சொல்லும் பொழுது தெளிந்த புத்தியில வழி நடத்தும் பொழுது அந்த விஷயத்துக்காக போய் இன்னொருத்தர் தொந்தரவு பண்ண போகுது. அது கூட அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்படின்னா நம்ம காலிங் போல் அனுப்புவோம், இல்லைங்களா, வாங்குறது சின்ன கடனா இருக்கும், அதுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம தேவைதான். ஏன் அது அனாயன்சஸ் அப்படிங்கிறாங்க, இதுதான் நிறைய விஷயம் சரிங்களா. அவங்க கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, ஆனா ஒருவேளை சூழ்நிலை மாறி இருக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம போய் நீட்டுவோம், அது நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் கஷ்டம் வரும். ஒரு நல்ல சாட்சி இருக்காது, நாளைக்கு அவங்க கிட்டேயே தேவனுடைய வார்த்தையை பத்தி பேசுறதுக்கு நமக்கே மனசுக்கு இருக்கும், கடைசியே அங்கதான் வந்து நிற்கும். அவங்க கூட ஒரு கிறிஸ்தவ சகோதர சகோதரியா இருக்கலாம் இல்லைங்களா, இல்லாட்டி அவங்க கிட்ட அப்பதான் நம்ம கிளாஸஸ் ஆரம்பிச்சிருப்போம், மூணாவது கிளாஸ்க்கு அப்புறம் போய் நம்ம தயிர் கேட்டோம்னா அது நாலாவது கிளாஸ் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. நம்ம அவங்க எப்படி பாப்பாங்க பாருங்க, தேவனுடைய நாமம் அங்க தூஷிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சின்ன விஷயம் தான். சோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம முடிவெடுக்கணும். ஒருவேளை அந்த சின்ன சின்ன தேவைகள் அவசியமா இருந்துச்சுன்னா அவைகள் இல்லாமே அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து செல்வதற்கு நம்ம முயற்சிக்கணுமோ இல்லையா, அதுல போய் நம்ம அங்க செய்ய வேணாம். சரி இந்த மாதிரி இதுவும் வாங்க வேணாம் பக்கத்து வீட்டுல அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், நம்ம அந்த மாதிரி வைராக்கியமா முடிவெடுத்தோம்னா கண்டிப்பா நாம் என்ன எதிர்பார்ப்போம், கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரர் நம்மள வந்து கேட்க கூடாது, இது நேச்சர், இது மனுஷனுடைய சுபாவம் இல்லைங்களா. நாம போய் டிஸ்டர்ப் பண்றது இல்ல, அவங்களும் வரக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா வருவாங்க அவங்க. இப்ப அவங்க வரும்போது நீங்க என்ன பண்ணணும், புது சிஸ்திகள், அதுதான் விசேஷமாகும், இதுதான் அவங்க புது சிஸ்தி. யாருக்கடியும் போக மாட்டாங்க, ஆனா யார் வந்தாலும் சும்மா கூட அனுப்பணும், சந்தோஷமான மனசுல உற்சாகத்தோட அந்த உதவி நாம அங்க செய்யணும். அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு இது. அது சொல்லும் போது என்னன்னா, இது இந்த மாதிரி நடந்துக்கும் போது பிரதர் சொல்றாரு, உங்களை அவங்க எப்படி பார்ப்பாங்க, இந்த மாதிரி குவாலிட்டி காமிச்சீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட நீங்க ட்ரூத் பேசியே ஆகணுங்கிற விஷயம் இல்ல, இந்த குவாலிட்டி அவங்க மைண்ட் ஒரு இம்பாக்ட் கொண்டு போன சொல்றாரு. அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, முதல்ல நீங்க அவங்க வீட்டுக்கே போகல பாருங்க, புரியுதுங்களா. இப்போ ஒரு பக்கத்து வீட்டுல வராங்க, அவங்க நம்ம வீட்டுக்கே வரலீங்கன்னா நமக்கே அவங்க மேல என்ன வரும், ஒரு மாதிரி வெறுப்பு, ஒரு என்ன நம்ம கிட்ட வந்து கூட பேசுறது இல்ல, ஏன்னா நமக்குள்ள அந்த ஒரு அந்யோன்யம் சொல்லுவோம், அதெல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும் சொல்லுவோம். அப்போ ஒரு நம்ம அந்த வீதியில யாருக்கிட்டையுமே போறதில்ல, எதுவும் வாங்கிக்கிறது இல்ல, ஏதோ பார்த்தா பேசுற சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல வச்சுக்கலாம், ஜனங்கள் இப்படித்தான் ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு இவரு, ரொம்ப வித்தியாசமா தான் நம்மளை பார்ப்போம். ஆனா அதே அவங்களுக்கு தேவையும் போது அவங்க நம்ம கிட்ட வராங்கன்னு வைங்க, நம்ம சந்தோஷமா கொடுக்கோம். இப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, வித்தியாசமா இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. சோ அந்த வார்த்தைகள் மாறுது, அவங்க பார்வை கூட மாறுது. சோ இந்த சாட்சி நம்ம வாங்கணும் சொல்றாரு. முதல்ல நம்மள அவங்க வந்து நம்மளை வந்து அவங்க பெக்யூலியர் பீப்புள்னு சொல்லுவாங்க, வினோதமான ஜனங்களை, மிகவும் வித்தியாசமா இருக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல டைப்பு, அவங்கனால நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, நாம எந்த டிஸ்டர்பன்ஸ் செஞ்சா கூட அவங்க கஷ்டப்படுறது இல்ல, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க, வித்தியாசமா இருக்கிறாங்க. சோ அவங்க நம்மள ட்ரூத் பீப்புள்னு சொல்ல மாட்டாங்க, சிம்பிள் சத்தியத்துல நடக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா அப்படித்தான் சொல்ற மாதிரி எது சொன்னா, இப்படி சொன்னாரு, அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க, ரொம்ப நல்ல ஜனங்கள் அப்படின்னாவே அந்த சாட்சி வாங்கிடும் கண்டிப்பா. இது அவங்ககிட்ட தேவனுடைய வார்த்தையை விதிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் எப்பயாவது கூட தரலாம். சோ அதனால தேவனுடைய நாமம் அங்க மகிமை போடும். சோ இந்த மாதிரி பெட்டி பாரோயிங்ஸ், சில்லறை கடன்கள் கூட புதிய சக்திகள் அங்க வாங்கக்கூடாது. இப்ப இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும் போது இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கணும், அது என்னன்னா, சில சமயங்கள்ல நம்ம நம்மளுடைய உறவினர்கள் வீட்டிலயோ சிநேகிதர்கள் வீட்டிலயோ திடீர்னு புகுந்துட்டு அங்க மணிக்கணக்கா இருந்துட்டு அந்த மாதிரி மற்றவங்களுடைய நேரத்தை அபகரிக்கிறது கூட புது சக்தி செய்யக்கூடாது. பாருங்க எப்படியெல்லாம் நமக்கு கடன்கிறதுதான் பேரு, கடன் வந்துட்டு வெறும் டைம்ல மாத்திரம் இல்ல, சுமணிக்கணும், பணத்துல மாத்திரம் இல்ல, மத்தவங்களுடைய நேரத்தை அவங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுல கூட இருக்குது, அது கூட நாம செய்யவே கூடாது. அப்போ நல்ல எக்ஸாம்பிள் சொல்றாரு, இப்போ கத்திரையே சொன்ன எம்மாவுஸ்க்கு போன ரெண்டு சீஷர்கள் கூட போய் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டாரு இல்லைங்களா, ஒரு விருந்தோம்பல் இல்லைங்களா, ஒரு போய் விருந்து சாப்பிட்டு வர. ஆனா கத்திரையே சார் ஏன் செஞ்சிட்டாரு அப்படின்னா, அந்த ரெண்டு பேர் அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, கண்டிப்பா வருந்தி கூப்பிட்டாங்க, ஒரு ப்ராப்பர் இன்விடேஷன் இருந்துச்சு, உண்மையான அன்புல, உண்மையான மனசுல, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க கூட சாப்பிடுங்க, சுத்த மனசுல ஒரு பெர்சன்ட் கூட அங்க கஷ்டமே இல்லை. அது பார்த்தனாதான் கத்திர இயேசு போனார், உக்காந்தார், சாப்பிட்டார், வந்தார். ஒருவேளை ஒரு சதவீதம் அவங்க மனசுல இப்ப போய் கூப்பிட்டுட்டோமே அப்படிங்கறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கத்திர இயேசு அங்க போயிருக்க மாட்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்படி இருக்கணும். சோ நமக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வரலாம், முதல்ல நம்ம மத்தவங்க வீட்டுக்கு போகும்போது நம்மளை கூப்பிட்டுருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அவங்க விடுத்த அழைப்பு அது எப்படிப்பட்ட அழைப்பு அது கவனிக்க தெரியணும். இப்ப நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, வாங்கோன்னு வாயில சொல்லுவாங்க, மனசுல உடனே என்ன சொல்லும், ஐயோ வரவேண்டா சொல்லும் இல்லைங்களா. வீட்டுல கொஞ்சம் பட்ஜெட் கஷ்டமா இருக்கலாம், இல்லாட்டி வேற யாராவது வந்திருக்கலாம், இல்லாட்டி இவங்களுக்கு ஏதாவது அவசர வேலைகள் இருக்கலாம். சோ இந்த மாதிரி வேறுபட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா வெளியே அவர் என்ன சொல்லியிருப்பாரு நம்ம கிட்ட, பிரதர் வாங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அப்ப புத சக்திக்கு கண்டிப்பா ஒரு ஒரு வல்லமை இருக்குது. என்னன்னா, முகம் பார்த்து சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். பரிசு தாவியில் வாங்கன்னு வாய் சொல்லிடுச்சு, ஆனா எக்ஸ்பிரஷன் பார்த்தா அவருக்கு ஏதோ சிக்கலே இருக்குது. அப்ப என்னன்னா, அவர் நம்ம நண்பிச்சிருக்கிறார், கூப்பணும்னு விருப்பப்படுறார், கூப்பிட்டுட்டார். பட் ஆனா அவர்கிட்ட ஏதோ சூழ்நிலை சரியில்லை. இது இந்த லெவலுக்கு மைன்யூட்டா பாருங்க, புது சிஸ்டிகள் அதை அவாய்ட் பண்ணிடும். சோ அந்த அழைப்பு சரியான விதத்துல வரல, சரியான சூழ்நிலை இல்ல, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஒரு இடைஞ்சல் மாதிரி நாம அங்க இருக்க வேண்டாம் இந்த விஷயத்துல. ஆனா நாம கூட என்ன பண்ணணும்னா, மத்தவங்களை விருந்து உபசரிக்க கத்துக்கணும். அது நம்ம புது சிஸ்டிகளுக்கு ரொம்ப முக்கியம். நாம செய்யணும் மத்தவங்களுக்கு, ஆனா நாம மத்தவங்கள் விஷயத்துல தேவையில்லாத ஒரு தொந்தரவாக இந்த விஷயத்துல கூட அங்க இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு வேளை அவங்க ஏதாவது நம்ம கிட்ட வர்றதுக்கு வந்துட்டாங்க, பேசணும், டிஸ்கஸ் பண்ணும் விருந்துக்கு, ஏதாவது யாராவது உங்ககிட்ட சொன்னா கூட, நம்ம புதிய சிஸ்டிகளை நம்முடைய நேரத்தை கூட தேவன்கிட்ட கணக்கு காமிக்கணும். ஒருவேளை அப்படி இப்படி வரேன்னு சொல்றவங்க அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லலாம்னா, பிரதர் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள, நம்ம அங்க ஏதாவது ஒரு தேவனுடைய காரியத்துல தான் இருப்போம். புது சிஸ்டிகள் அப்படி இருக்கு, தேவனுடைய காரியத்துல மாத்திரம் இல்ல, வீட்டு காரியத்துல இருந்தா கூட கண்டிப்பா என்ன அவசரத்துல தான் இருப்போம், அதை முடிச்சுட்டு ஒரு ஆலயம் படிக்கலாம்னு தான் இருப்போம். எல்லாமே நல்ல நோக்கத்துல தான் அங்க இருக்கிறோம் புது சிஸ்டிகள். அப்போ நமக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா கூட, வந்தவங்க நம்ம என்ன பண்ண முடியாது, உடனே போ வீட்டு விட்டு போங்க நான் வாலியம் படிக்கணும் சொல்ல முடியாது சரிங்களா. அது குவாலிட்டி இல்ல. அப்ப என்ன பண்ணணும், அவங்க கிட்ட கரெக்டா தெரிவிக்கணும், அம்மானா அம்மா தங்கச்சினா தங்கச்சி, பிரதர் சிஸ்டர் யாருன்னா கூட, நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், சொல்ல வந்த விஷயத்த அரை மணி நேரத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், நான் கொஞ்சம் வேற வேலையா இருக்கிறேன், ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இந்த மாதிரி குவாலிட்டி அங்க வெளிப்படுத்தும். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துலயும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். சகோதர சகோதரிகளை அது நம்ம நாம ஒர்க் பண்ணா நம்ம நிறைய நிறைய டைம் இப்படித்தான் ஆகும் பாருங்க. நம்ம இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனா இருந்திருக்கும், தேவனுக்காக ஒரு ரெண்டு பக்கம் எழுதலான்ட்டு உட்காருவோம், ரெண்டு பக்கம் படிக்கலான்ட்டு உட்காந்துருப்போம், ரெண்டு சப்ஜெக்ட் கேட்கலான்ட்டு இருப்போம், யாரோ ஒருத்தவங்க இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க உள்ளுக்குல வீட்டுக்குள்ள, அவ்வளவுதான், எல்லாம் பின்னாடி போயிடும். அவங்க கிட்ட மணி கணக்கா பேசுறது, அதுல நாம பேசக்கூட மாட்டோம், அவங்க தான் பேசிட்டே இருப்பாங்க. நமக்கு மனசு இருக்காது, அவங்களுக்கு கேக்குறக்கும், ஆனா போக சொல்றக்கும் தைரியம் இருக்காது. பட் இங்க விஸ்டம் யூஸ் பண்ணுங்க, தெளிந்த புத்தி யூஸ் பண்ணுங்க. நம்ம அவங்கக்கிட்ட ஒண்ணு தப்பா நடந்துக்கல, நியாயமா பேசுறோம், நீதியா பேசுறோம் தேவன் பார்வையில. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துல சொல்லிடுங்க, ஒரு அரை மணி நேரத்துல சொல்லுங்க விஷயத்தை பொறுத்து. சோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுங்க. இல்ல அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட பிளான் பண்ணுங்க, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு புது கிளாஸ் வாய்ப்பு இருக்கலாம், எங்க மீட்டிங் இருக்கலாம், ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கலாம், நான் நீங்க என்ன சொல்ல வர வேண்டாம் சொல்ல வேணாம், உங்களுக்கு இந்த டேட்ல இந்த நாள்ல நீங்க வந்தீங்கன்னா உங்க கூட பேசுறதுக்கு டைம் செலவிடுறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும், நீங்க அப்ப வரலாம், நாளைக்கு இல்ல. சோ இந்த மாதிரி அந்த அந்த அலவன்சஸ் அவங்களுக்கு நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய நேரம் எல்லாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரம். அப்ப மத்தவங்களுடைய நேரத்தை நம்ம அபகரிக்க வேண்டாம், நம்முடைய நேரத்தை கூட அபகரிக்க வேண்டாம். இது ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தியில் கூட நம்ம பயன்படுத்தணும். பொதுவா நாம என்ன, நமக்குள்ள என்ன ஒரு பெரிய பழக்கம் இருக்கு தெரியுங்களா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சேர்ந்துட்டா பேசிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆனா அது நம்ம விசுவாசிக்கிறதுனா தெரியுங்களா, அது ஆரம்ப ஸ்டேஜ்ல, அப்பதான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வருவோம், இல்லாட்டி வரமாட்டோம். ஆனா இங்கேயே வந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ராங்கா உணர்றோம், நான் வந்த என்னைய தேவன் கூப்பிட்ட காரணம் வேற, உங்களை கூப்பிட்டத காரணம் வேற, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு இந்த அழைப்புல, எனக்கு ஒரு வேலை இருக்குது அழைப்புல, நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நான் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நாம என்ன நான் என்ன பண்ண முடியாதுன்னா, தன்னிச்சையா டைரக்டா வந்துட்டு உங்ககிட்ட மணிக்கணக்கா பேசுறதுக்கு முடியாது. ஆக்சுவலா பெர்மிஷன் கேட்கணும், பிரதர் சிஸ்டர் நான் வரலாமா, நீங்க ஃப்ரீயா, எனக்கு டைம் செலவு பண்ண முடியுமா, ஏன்னா உங்க டைம் கூட கான்சென்ட்ரேட்டர் சரிங்களா. ஒருவேளை நான் வந்து என்னுடைய நேரம் கான்சென்ட்ரேட்டட் நேரத்தை பத்தி கவனமற்றவனா இருக்கலாம், அதுக்குரிய தண்டனை தேவன்கிட்ட நான் வாங்க கணக்கு காமிக்க போதும். ஆனா இப்படி இருந்துட்டு அந்த பழக்கத்தினால மத்தவங்க வந்து சீரியஸா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஞானமா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல போய் நான் அவங்களுக்கு இடரலா போகிறது, இது இன்னும் பெரிய தப்பு. முதல்ல என்னுடைய நேரத்தை சரியா பயன்படுத்தாதது ஒரு தப்பு, அதே சமயத்துல இன்னொருத்தர் சரியா பயன்படுத்துற நேரத்தை வேற போய் அபகரிக்கிறது இன்னொருத்தர் பாருங்க எங்க எங்க ஜஸ்டிஸ் இருக்குது எங்க நீதி இருக்குது இங்க நம்ம எல்லாம் ஒரே அழைப்புல இருக்கும் போது. சோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா பாப்போம். இன்னும் சொல்ல போனா ஒரு சகோதரர் வெயிட் பண்ண வைக்கிறது கூட தப்பு. அவர் கான்சன்ட்ரேட்டட் டைம் நம்ம கேட்டுட்ட வார்த்தையின் படி நமக்காக வந்து நிக்க போது நாம ரொம்ப லேட்டா போய் நிக்கிறது கூட அது ஸ்மார்ட் ஸ்பிரிச்சுவல் அதுதான் சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே தேவனுடைய பொறுப்பு. பிள்ளைகள் எல்லாரும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தேவன் சில பொறுப்புகள் வச்சிருக்கிறார். எல்லாரும் அந்த பொறுப்புகளின் படி ஓடிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு போல நாளைக்கு நாம இருக்க போறது கிடையாது. இன்னும் பொறுப்புகள் கூடும், அதே மாதிரி பிரச்சனைகள் கூடும். அப்போ எல்லாமே கான்சன்ட்ரேட்டடா இருக்கும் பட்சத்துல இந்த அதான் சொல்லிட்டா. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லிட்டா எக்கானமி அப்படின்னு சொல்லும் போது அந்த சிக்கனம் எதுல பணத்துல மாத்திரம் இல்ல, நேரத்தை செலவிடுறதுல, தாழ்ந்துகளை செலவிடுறதுல, எல்லா விஷயத்திலுமே அது ஒரு முக்கியமான அம்சம் தேவ திட்டத்துல. அது கூட நம்ம அங்க பின்பற்றணும். இவைகள் எல்லாம் நம்ம பார்த்து நாம இன்னைக்கு முடிக்கிறோம். அடுத்த வாரத்துல இன்னும் கூட பிரயோஜனமான ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.